ஓம் சாந்தி. எல்லாரும் ஷா இருக்கிறீங்களா? 2/4/2018 முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. சிரேஷ்ட நிலை உயர்ந்த நிலை அடையணுமா? கண்ணை மூடிட்டு ஸ்ரீமத் படி அடி மேல அடி எடுத்து வைங்க. எப்பவுமே ஸ்ரீமத் படி நடக்கும், நடந்தா உயர்ந்த நிலை அடையலாம். நமக்கு கரெக்டா வரும்போது மட்டும் ஸ்ரீமத் படி நடக்கிறது, மற்ற நேரம் மன வழிபடி நடக்கிற மாதிரி இருந்தா உயர்ந்த நிலை அடைய முடியாது. அதுதான் தர்மர் தன்னுடைய மனைவிக்கு மோசமான நிலை வரும்போதும் தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாம இருக்கிறார். தன்னுடைய சகோதரர்களுக்கு அநியாயம் நடக்கும்போதும் தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாம இருக்கிறார். தனக்கு துரோகம் பண்ண துரியோதனனுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் தர்மத்தின் பாதை மீறாம அவனை காப்பாத்துறாரு. அப்படி ஸ்ரீமத் இல்லையா? சோ அது நமக்கு சாதகமா இருக்குதா இல்லையான்றது முக்கியம் இல்ல, பாபாவுடைய ஸ்ரீமத்தா இல்லையான்றதுதான் முக்கியம். அதன்படிதான் நம்ம நடக்கணும். அப்பதான் உயர்ந்த நிலையை லட்சுமி நாராயண நிலையை அடைய முடியும். ஏன்னா லட்சுமி நாராயணன் அப்படிதான் அடைஞ்சாங்க அந்த உயர்ந்த நிலைய. கேள்வி, பக்தியில கோமுகி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பசுவின் வாய், ஏன் நினைவார்த்தமா உருவாக்கி இருக்கிறாங்க? அதுக்கு என்ன அந்த புகழ் பசுவின் வாய்க்கு? ஏன்னா தாய்மார்கள் மேலதான் பாபா ஞான கலசத்தை வைக்கிறார். இந்த சங்கமேகத்துல தாய்மார்கள் வாயிலிருந்து ஞான அமிர்தம் இப்ப வெளியே வருது. அதாவது தாய்மார்கள் மேல பசு காட்டி இருக்கிறாங்க. சோ அவங்க வாயிலிருந்து ஞான அமிர்தம் வருது அப்படிங்கறதுனாலதான் அந்த வாய் பசுவின் வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க. சோ உண்மையிலே தாய்மார்கள் வாயிலிருந்து வர ஞானத்தின் மூலமா எல்லோரும் தூய்மை ஆகுறாங்கன்றதுடைய நினைவாகத்தான் பக்தியில பசுவின் வாய் நினைவு சின்னமா உருவாக்கி இருக்கிறாங்க. சோ இந்த ஞான அமிர்தத்தின் மூலமாக தான் எல்லாருடைய மன ஆசைகளும் நிறைவேறுது. சோ மன ஆசைகளை நிறைவேற்றும் தாயே அப்படின்னு வடநாட்டுல எல்லாம் போட்டிருக்கும் அம்மன் கோயில்ல. தாய்மார்கள் தான் இந்த பெண்கள். இங்க பசுவ தாயின்னுவாங்க இல்ல, ஆனா தாய பசுவா காட்டியிருக்கிறாங்க, பசு போன்றவர்கள் அப்படின்ட்டு. அதாவது காமதேனு பசு இல்லையா, எல்லாருடைய மனசையும் அந்த காமதேனுன்ற பசு பூர்த்தி செய்யுதுன்னு அந்த மாதிரி பசுக்கள் நீங்க. அதனாலதான் உங்களுடைய வாய் வழியா ஞான மிருதம் வழியுடைய நினைவாக தான் கோமுகி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அது எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ற தண்ணி வர்ற இடத்துக்கு பேர் கோமுகின்னு. மேல பார்த்தா பிரம்மா இருக்கு. சோ பிரம்மா வாய் வழியா ஞான மிருதம் வருது. பிரம்மாவே இங்க தாய் தான் இல்லையா? சோ அது எல்லா தாய்களுக்குமே பொருந்தும். பாடல், கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. எல்லாருமே ஞான கண் இல்லாத குருடர்களா தான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வழிகாட்டுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க, கண்ணற்றவர்களாகவும் புத்தியற்றவர்களாகவும் ஆகிட்டோம், எங்களுக்கு வழி காமிங்கன்னு பக்தி மார்க்கத்துல குழந்தைங்க கூப்பிட்டுகிட்டே இருக்கிறாங்க. அததான் கேட்டீங்க இல்லையா, புத்தி இல்லைன்றதுதான் குருடாயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஞான குருடர்களாகிட்டோம். அதனால பிரபுவே அப்படின்னு தன்னுடைய அப்பாவை கூப்பிடுறாங்க, நினைக்கிறாங்க. அந்த அப்பா தான் பரமபிதா பரமாத்மா. எல்லா ஜீவாத்மாக்களுமே தந்தைய நினைக்கிறாங்க. இந்த பதித உலகத்துல மிகவும் துக்கமானவர்களாக இருக்கிறோம். அங்க இங்கன்னு அலைஞ்சு ஏமாந்துகிட்டே இருக்கிறோம். நாம யார்கிட்ட போறோம்னு யார்கிட்ட போறோமோ, அதாவது எந்த கோயிலுக்கு எந்த தேவதை கோயிலுக்கு போறோமோ, அந்த தேவதையுடைய தொழிலே தெரிஞ்சுக்கல. எல்லா ஜீவாத்மாக்களும் ஏன் அப்பாவை நினைக்கிறாங்க? அவ்வளவு துக்கம், அழுக்கு, அழுக்கான உலகத்துல துக்கம் தான் அனுபவிக்கிறாங்க. சோ எங்கேயாவது போனா தூய்மை ஆக மாட்டோமா, துக்கத்துல இருந்து தப்பிக்க மாட்டோமான்னு போய் கோயில், குளம், சாமியார் அது இதுன்னு போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. கோயிலுக்கு போறாங்களே, அந்த கோயில் இருக்கிறவங்க யாரு, அவங்களுடைய தொழில் என்ன? சிவன் கோயிலுக்கும் போறாங்க, அவரும் யாருன்னு தெரியாது. எங்க போனாலும் தலையை ஒண்ணு வணங்கிக்கிறாங்கப்பா. சூப்பர் இல்லையா? நேற்று ஜகாவின் சாட்சிகள் பாத்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எழுந்திருச்சு பிரேயர். அப்படி ரொம்ப அவ்வளவு பணிவா தலையை குனிஞ்சிட்டு அப்படி ஜபம் பண்றாங்க. அவரை பத்தியே தெரியல இல்ல. எல்லா மதத்திலுமே அதான் நடக்குது. எங்க போனாலும் தலை வணங்குறாங்க, ஆனா யாருக்கு தலை வணங்கிட்டு இருக்கிறோம், அவர் யாரு, அவர் எப்ப வந்தாரு, அவர் என்ன தொழில், அவர் இந்த பூமிக்கு வராருன்னு கூட தெரியல யாருக்குமே. லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு கூட போறாங்க, ஆனா அவங்க யார் இந்த லட்சுமி நாராயணன், எப்ப வந்தாங்க, எப்படி இந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, எதுவுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. சிவனை பத்தியும் தெரியாது, லட்சுமி நாராயணன் பத்தியும் தெரியாது, ஆனா எல்லா கோயிலுக்கும் போறாங்க. ஏ, இவங்க ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, ராஜ சிம்மாசனத்துல கம்பீரமா மகாவிஷ்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு லட்சுமியோட, எப்ப வந்தாங்க, எப்ப ஆண்டாங்க, எப்படி வந்தது அந்த ராஜ்யம் அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி தில்வாலா கோயிலுக்கு போறாங்க, அங்க ஆதி தேவன் சிலை இருக்குது, அவரு யாருன்னு தெரியாது. போ கும்பிடு போடு, எல்லாருக்கும் போடு, சிவனுக்கும் கும்பிடு, லட்சுமி நாராயணனுக்கும் கும்பிடு போடுறாங்க, மகாவீர் அவருக்கும் கும்பிடு போடுறாங்க, ஜெகதம்பா கோயிலுக்கும் போறாங்க, அங்கேயும் அதே மாதிரிதான் கும்பிடுறாங்க. சோ அந்தந்த சாமிக்கு என்னென்ன பழக்க வழக்கம் இருக்குதோ அது மாதிரி அங்க போனா மஞ்சள் புடவை, இன்னொரு இடத்துக்கு போனா சிவப்பு புடவை, இப்படி மாத்தி மாத்தி போடுறாங்களே தவிர, உண்மையிலே அவங்க எல்லாம் எப்ப வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, ஜெகதம்பா ஆகட்டும், சிவன் ஆகட்டும், லட்சுமி நாராயணன் ஆகட்டும், எதுவும் தெரியாம போய் தலை வணங்கிட்டு இருக்கிறாங்க. போய் அவங்க கிட்ட கேட்டு இருக்காங்க, குழந்தை கொடுங்க, குழந்தை கொடுன்ட்டு, குழந்தை கொடு, அல்லது இந்த சொத்தை கொடு, இல்ல ஏதோ ஒண்ணு கொடுன்னு பிரார்த்தனை செய்யறாங்க. அதுக்கு வந்து வேண்டுதலுக்கு நான் நீ இதை பண்ண, நான் இதை கொடுக்கறேன், அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. உண்மையிலே அவங்க யாரு, அவங்க என்ன கொடுப்பாங்கன்னே தெரியல இவங்களுக்கு. அவ்வளவு சூப்பர். எந்த இடத்துக்கு போய் என்ன கேட்கணும் அதுவுமே தெரியல. அதே மாதிரிதான் கௌமுக்கும் போறாங்க, பசுவின் வாய். சோ கௌமுக் அப்படின்னு ஏதோ ஒரு ஊர் பேரே ஒரு கும்பல் இருக்குது, ஏன்னா பாபா சொல்றதை பார்த்தா அப்படி தெரியுது. சரி, அப்படி இல்லைன்னா பசுவின் வாய் இருக்கிற கோயில், அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குன்னு பாபா சொல்லி இருக்கிறார். சோ அந்த இடம் தான் நினைக்கிறேன். அங்கேயும் போய் இதே மாதிரியே பண்றாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சு படியில ஏறி இறங்குறாங்க பாருங்க. இல்ல நிறைய கோயில் பாத்தீங்கன்னா, பழனி, மயிலம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படிக்கட்டு ஏறி போகணும், அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாம் ரொம்ப வயசானவங்களும் ஏறுவாங்க நிறைய கோயில். வடநாட்டுலயுமே அப்படிதான், அவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்களே கௌமுக்குக்கு படி ஏறி. அங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு கல்லுல, கல்லுனால ஆன பசுவோடைய வாய் தான் அங்க இருக்குது. அந்த வாயிலிருந்து கங்கை வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. மிருகத்தின் வாயிலிருந்து கங்கையும் அமிர்தமும் எப்படி வெளிப்படும்? போறாங்க கஷ்டப்பட்டு, எந்த இடம் போனாலும் போயிடுறாங்க. தீர்த்தங்களுக்கு போறாங்க, அவங்க எப்ப வந்தாங்க, வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு யாருடைய தொழிலையும் தெரிஞ்சுக்கல. இது செம காமெடி. இன்னைக்கு ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங்க்கு எப்படியாவது பர்மிஷன் கேட்டு போய் பேசலாம் அப்படின்ட்டு போனோம். அங்க பேசுறதெல்லாம் ஒரு அது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபங்க்ஷன். சோ அவங்களுக்கு டைம் இல்ல, இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்டதை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து ஆனா அவங்க ஏதோ ஒரு டூர் போனாங்களாம், ஆன்மீக சுற்றுலா, அதை பத்தியே தான் பேசுறாங்க. ரொம்ப புகழ்ந்து எனக்கு உருவ வழிபாடுல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, நான் ஜோதி வழிபாடு தான் பண்றேன் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நமக்கு டைம் இல்லைன்ட்டாங்க இல்லையா, நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துச்சு. அதான் பாப்பா சொல்றாரு அதுல இல்லையா, என்னன்னே தெரியாம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. கோயில் இந்த கோயில் அந்த கோயில் எல்லா கோயிலுக்கும் போறாங்க, மிருகத்தின் வாயில இருந்து அமிர்தமா வரும் அங்க போறாங்களே. சோ ஒரு ஒரு தீர்த்த ஸ்தலங்களுக்கும் போய் ஒவ்வொரு சாமிய கும்பிட்டாலும் அவங்கள எப்ப வந்து என்ன செஞ்சாங்கன்னு யாரோட தொழில பத்தியும் தெரியாது, அந்த அளவுக்கு புத்தியற்ற முட்டாளா இருக்கிறாங்க. அதனாலதான் ஏ பாபா பிரபுவே அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. எதுக்கு புத்தி, நல்ல புத்திய கொடுன்ட்டு கடவுள்கிட்ட கேப்பாங்க இல்லையா. சாப்ப நல்ல புத்திய கொடுன்னா என்ன அர்த்தம், இப்ப முட்டாளா இருக்கிறேன் தானே அர்த்தம். அதனாலதான் அவரை கூப்பிடுறாங்க, புத்தியற்றவரா இருக்கிறோம் வாங்க, இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு இப்ப நல்ல புத்திய காட்டுங்கன்னா காசு சம்பாதிக்கிற புத்தி கிடையாது இது. இவங்க எல்லாம் யாரு, நான் யாரு, முதல்ல எனக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு, ஏன் இவங்களை இவ்வளவு நாள் கும்பிட்டேன், இந்த புத்திய கொடுங்க ஞானத்தை கொடுங்க அப்படிக்காக தான் கூப்பிட்டது. ஏன்னா எல்லோருக்கும் அப்பா வச்ச அவரு, அவரை தான் கூப்பிட முடியும், அவருக்கு தான் தெரியும் இந்த ரகசியம். ஆத்மா அழிவற்ற ஆத்மாவுடைய அழிவற்ற தந்தை அவர். எல்லா மனிதர்களுக்குமே மூணு தந்தை இருக்கிறாங்க. ஒன்னு ஆத்மாக்களுடைய தந்தை சிவன், ரெண்டாவது இந்த மனித சிருஷ்டியின் தந்தை பிரஜாபிதா பிரம்மா, மனித உலகை படைக்கும் பிரஜாபிதா பிரம்மா. அதாவது சிவபாபா தான் படைக்கிறாரு, பட் கருவியாக பிரம்மாவுடைய உடலை பயன்படுத்துறாரு இல்லையா, அதனால இவரு மனித உலகை படைக்கும் பிரஜாபிதா பிரம்மா ரெண்டாவது அப்பா. அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கிற லௌகீக தந்தை. கண்ணற்றவர்களுக்கு வந்து வழிகாமிங்க, நாங்களும் நீங்க காட்டுற வழிபடிய நடப்போம் அப்படின்னு பக்தர்கள் ஒரு பகவானத்தான் நினைவு செய்யறாங்க. இந்த கலியுகம் துக்கதாமமா இருக்குது, சத்தியுகம் தான் சுகதாமமா இருக்குது. நாம எங்க இருந்து நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோமோ அந்த இடத்துக்கு பேரு தான் சாந்தி தாமம். ஆத்மாவுக்கு இந்த சரீரம்ன்ற வாத்தியம், அதாவது இந்த கர்மேந்திரியங்கள் இந்த பூமியில தான் ஸ்தூல உலகத்துலதான் கிடைக்குது. அதன் மூலமா தான் ஆத்மா தன்னுடைய காரியங்களை செய்யுது. ஆனா ஆத்மா அழிவுற்றது, அது எடுத்திருக்கிற சரீரம் அழியக்கூடியது. பரலவுகிக்க பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தை ஒவ்வொரு ஆத்மாவும், சரீரம் தான் லௌகீக தந்தையின் குழந்தை. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருத்தர் தான். அவரை நினைவு செஞ்சா மட்டும்தான் அழிவற்ற எல்லையற்ற சுகத்துக்கான ஆஸ்தி நமக்கு கிடைக்கும். இது வேற எந்த மனுஷன் கிட்ட இருந்தும் கிடைக்க முடியாது, எந்த மனுஷனை நினைக்கிறதுனாலையும் கிடைக்காது. ஆக்சுவலா எந்த மனுஷனையும் நினைக்காம இறைவனை மட்டும் நினைச்சாதான் கிடைக்கும். இறைவனை கூப்பிடுறாங்க, வாங்க வழி காட்டுங்க, எங்களுக்கு எது உண்மை என்னன்னே தெரியல. நீங்க வழி காட்டினீங்கன்னா அதே மாதிரி நடந்துக்கோன்ட்டு அந்த ஒரு கடவுளை தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. எப்ப கூப்பிடுறாங்க, துக்கதாமத்துல துக்கம் நிறைஞ்ச இந்த கலியுகத்துல கூப்பிடுறாங்க. அப்ப அவர் கொடுக்கற வழிதான் சொர்க்கத்தை உருவாக்க போகுது, சுகத்தை கொடுக்க போகுது. சுகதாமமா இருக்கிறது சத்தியுகம், அதுதான் முதல் யுகம், அங்கதான் சுகம் இருக்கும். ஆனா அங்கேயும் அங்க நடிப்பு இருக்கு, அதுக்கும் முன்னாடி இருந்த இடம் தான் பரந்தாமம், வெறும் ஆத்மாக்கள் மட்டும் இருந்த இடம். அங்கிருந்து இந்த பூமிக்கு வந்து சரீரத்தை எடுக்குது காரியங்கள் செய்யறதுக்கு. ஏன்னா கர்மேந்திரியங்கள் மூலமா தான் கர்மம் செய்ய முடியும், காரியம் செய்ய முடியும் இல்லையா. இருந்தாலும் கர்மேந்திரியங்கள் கொண்ட அந்த உடல் அழியக்கூடியது. செய்யறதெல்லாம் ஆத்மா, ஆத்மா தன்னுடைய ஆசையை மனோ விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரத்தை லௌகீக தந்தை கொடுக்கிறாரு. ஆனா ஆத்மா வந்து பரலௌகீக தந்தையுடைய குழந்தை, பரமபிதாவுடைய குழந்தை. அதனால அந்த பரமபிதாவை மட்டும் நினைச்சாதான் ஆஸ்தி கிடைக்கும், அதுதான் நிறைந்த ஆஸ்தி, எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. அப்பா அம்மா தான்ப்பா உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. கடவுள் தான் உண்மையான அப்பா அம்மா, அத அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க இல்லையா. சரி, ஏன்னா அவருதான் உண்மையான சுகத்துக்கான ஆஸ்தி, சுகம் நிறைந்த அமைதி நிறைந்த எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். மற்றபடி யாருமே கடவுள் கிடையாது, அவர் ஒருத்தர் தான் கடவுள் பகவான், மற்றவங்க எல்லாம் மனிதர்கள் தான். அதுக்கும் மேல உயர்ந்தவங்க பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சங்கர், அவங்களும் கடவுள் கிடையாது, தேவதைகள், சூக்ஷ்ம தேவதைகள். பரமாத்மானா அது ஒரு சிவன் மட்டும்தான், அதனாலதான் சிவ பரமாத்மாய நமகன்றாங்க. பிரம்மா பரமாத்மாய நமகன் சொல்றது கிடையாது. கோயில்ல இருக்கிற மூர்த்திகளின் தொழிலை பத்தி யாருக்குமே தெரியல இல்லையா. நிறைய ஹிந்து ஃபங்க்ஷன் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா, இந்த கோயில்ல பெருமாள்லாம் இருக்க மாட்டார். அப்ப கோவிந்தாவுக்கும் அர்த்தம் தெரியாது, அது வேற விஷயம். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க, எந்த தேவதையுடைய தொழிலும் தெரியாது அவங்களுக்கு. எல்லோரையும் விட உயர்ந்தவர் சிவன். அவங்க ஆனா எந்த விதத்துல உயர்ந்தவர், என்ன தொழில உயர்ந்தவர் இல்லையா. அந்த தொழிலை வச்சுதானே ஒருத்தருடைய மனிதர்களே பார்த்தா அந்த செய்யற தொழிலை வச்சுதான் அவங்களுடைய உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களான்னு நிர்ணயிக்கிறான் இல்லையா. சோ ஏன்னா அவருதான் படைப்பவர், அவருக்கு அடுத்தபடியா உயர்ந்த நிலையில இருக்கிறது சிவனுடைய படைப்புகள் பிரம்மா விஷ்ணு சங்கர். அதைத்தான் இறைவன் படைக்கிறது. ஆனாலும் அதுல இருந்து சிவன் தனிப்பட்டவர், அந்த படைப்புக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர்ல ஒரு பகுதி மத்தவங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க கிடையாது, அதுல இருந்து தனிப்பட்டு இருக்கிறார். மற்றபடி சங்கர் வந்து ஆக்கார தேவதை, இவரு நிராகாரர் தந்தை. சிவன் வந்து நிராகாரர், அதாவது எந்த உடலும் கிடையாது, ஸ்தூல உடலும் கிடையாது, ஒலி உடல் சூக்ஷ்ம உடலும் கிடையாது. சங்கர் சூக்ஷ்ம தேவதை, சூக்ஷ்ம உலகத்துல சூக்ஷ்ம உடல், அதுக்குதான் இன்னொரு பேர் ஆக்கார உடல். இது சாக்கார உடல், ஸ்தூல உடல், எலும்பு தோல்னாலானது, அது வெறும் ஒலியினாலான உடல் சூக்ஷ்ம உலகத்துல. சோ அதனால அது ஆக்கார உடல், அந்த ஆக்கார உடலை கொண்டவர்களை ஆக்கார தேவதை அப்படின்னு சொல்றோம் சங்கரர். பரமாத்மா ஒருத்தர் தான் அப்படின்னு முதல்ல நல்ல முறையில நீங்க புரிய வைக்கணும். முதன் முதல்ல சொர்க்கத்தை படைக்கிற தந்தைய புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் பக்தியில ஏமாந்துகிட்டே இருக்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக இருக்கிறாங்க. அங்க எப்பவுமே சுகமே சுகமா இருக்கும், இங்க எல்லோருமே துக்கமானவர்களாக இருக்கிறாங்க. இந்த உலகமே அழுக்கா இருக்குது. சத்யுக பாரதம் பவித்திரமான இல்லற ஆசிரமமா இருந்துச்சு, ராஜா ராணிய மாதிரி பிரஜைகள் எல்லோருமே தூய்மையா இருந்தாங்க. பதிதமானவர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா. ராதா கிருஷ்ணன் சத்யுகத்தின் இளவரசர் இளவரசிகளாக இருக்கிறாங்க, அவங்க தான் சுயம்வரத்துக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆகுறாங்க. சொர்க்கத்தை சிவாலயம்னு சொல்லப்படுது. இப்ப தந்தை இந்த பாரத தாய்மார்களின் மூலம் அனைவரையும் பாவனமாக்கி கொண்டிருக்கிறார். அவங்களுடைய தலை மேல ஞான கலசம் வைக்கப்படுது. பாரதத்துல பவித்திரமான ராஜ்யம் இருந்தது, இப்ப அசுத்தமான ராஜ்யமா இருக்குது. இல்லற தர்மத்துக்கு பதிலாக இல்லற அதர்மம் ஆகிருச்சு. பிறகு மீண்டும் தந்தை வந்து பாவனமா ஆக்குறாரு. பரமபிதா பரமாத்மாவாகிய நான் வந்திருக்கிறேன்னு தந்தை ஆத்மாக்கள் கிட்ட பேசுறாரு. ஆத்மா பரமாத்மாவை பிரிஞ்சு அதிக காலம் ஆகிடுச்சு, நீங்க அதிக காலமா பிரிஞ்சிருந்தீங்க, அதனால இப்ப முற்றிலும் நோயாளியாக ஏழைகளாக சோழிக்கு சமமானவர்களாக ஆகிட்டீங்க. இப்ப நீங்க என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி செய்யுங்க. இந்த பாரத மாதாக்கள் சக்தியின் அவதாரங்களாக இருக்கிறாங்க. இவங்க சிவபாபாவை தன்னுடைய தந்தையா ஏத்துக்கிறாங்க. அவர்கிட்ட தொடர்பு வைக்கிறதன் மூலமா தான் சக்தி கிடைக்குது. அதன் மூலமா தான் ஐந்து விகாரங்கள் மேல வெற்றி அடைந்து மாயாஜித் ஜெகஜித் ஆகுறீங்க. வெற்றி தோல்விக்கான விளையாட்டு இது. இந்த உலகத்தின் சரித்திர பூகோளத்தை புரிஞ்சுக்கிறதன் மூலமா தான் நீங்க சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். தந்தை மட்டுமே சொர்க்கத்துக்காக தூய்மை சுகம் சாந்திக்கான ஆஸ்திய கொடுக்கிறாரு. இது ராஜயோகமாகும். அடயோகிகளால ராஜயோகத்தை கத்து கொடுக்க முடியாது. சரி, பாபா சொல்றாரு கடவுள் ஒருத்தர் தான், பரமாத்மா ஒருத்தர் தான் அப்படின்றத முதல்ல புரிய வைங்க. அவர் பேர் சிவன்றது புரிய வைங்க. ஏன்னா நிறைய அந்த கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா பரமாத்மானாலே கிருஷ்ணன்ற மாதிரி மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு இல்லையா. சோ அது யாரு, அதே மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை பதிய வைக்கிறாங்க இல்லையா. கர்த்தர் பரமாத்மா எல்லாமே அந்த ஒரு சிவன் தான், மனிதர்கள் கிடையாது, உடல் இருந்தவங்க கிடையாது அப்படின்றத முதல்ல நல்ல முறையில புரிய வைக்கணும். ஏன்னா சொர்க்கத்தை படைக்கிறவரை புரிஞ்சுக்கணும்ல, அந்த அப்பா சொர்க்கத்தை படிச்சு நமக்கு கொடுத்த தந்தைய பத்தி நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அது தெரியாதனாலதான் பக்தியில ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. கடவுள் உனக்குள்ள அது அது அப்படியே ஒரு மாதிரி போதையா பேசுற மாதிரி பேசி கவுத்துறாங்க. கடவுள் உனக்குள்ள இருக்கிறாரு, கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு ஏமாந்துடுறாங்க. சொல்லணும், கடவுள் தாங்க சொர்க்கத்தை படைச்சாரு. அந்த சொர்க்கத்துல வாழ்ந்த நம்பர் ஒன் தேவதை தான் இந்த லட்சுமி நாராயணன், சொர்க்கத்தின் எஜமானர்கள். சுகமே சுகமா இருக்கிற அந்த சொர்க்கத்துல சதா காலத்துக்கும் சுகத்தை அனுபவிச்சவங்க அவங்க அவங்க கடவுள் கிடையாது. ஏன்னா அவங்களே மறுபிறவை எடுத்து எடுத்து கலியுகத்துல இப்ப துக்கமானவர்களாக தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகமும் அழுக்காகும் போது அவங்களும் அழுக்காதான் ஆகணும். ஆனா சத்தியுகம் ஒட்டுமொத்த உலகமும் தூய்மையா இருந்துச்சு. அந்த தூய்மையான சுகமான உலகத்தை தான் இறைவன் படைச்சாரு. பாரதம் தான் அந்த சொர்க்கமாக இருந்துச்சு. அங்கதான் தூய்மையான அப்ப ஒட்டுமொத்த பாரதமுமே தூய்மையான இல்லற ஆசிரமமா இருந்துச்சு. ராஜா ராணி மாதிரியே பிரஜைகளும் தூய்மையா இருந்தாங்க. பதிதமானவர்களை பாவனமாக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா தான். ராதா கிருஷ்ணன் சத்தியத்தின் இளவரசர் இளவரசியா இருக்கிறாங்க. அவங்கதான் சுயம்வரத்துக்கு பிறகு லட்சுமி நாராயணனா ஆகுறாங்க. தூய்மையான இல்லற ஆசிரமமா இருந்துச்சு சத்தியுகம். ராஜாராணி அவங்களும் தூய்மையான இல்லற ஆசிரமத்துலதான் இருந்தாங்க. பிரஜைகளும் அப்படிதான் இருந்தாங்க. எல்லாருமே தூய்மையானவர்கள். ஆனா அதுக்கு முன்னாடி கலியுகத்துல தூய்மையே இல்லாம இருந்தவங்க தான் அவங்க. அப்படி தூய்மைய மாத்தினது ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா, தூய்மையற்றவர்களை தூய்மையா ஆக்கினது. அப்படி தூய்மை ஆக்கப்பட்டவங்க தான் இந்த ராதா கிருஷ்ணன் சத்தியத்துடைய முதல் இளவரசன் இளவரசி. கல்யாணத்துக்கு பிறகுதான் அவங்க லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. சோ ராதா கிருஷ்ணர் தான் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அவங்க வேற இவங்க வேற, நாராயணனுடைய ஒரு அவதாரம் கிருஷ்ணன் தப்பா புரிஞ்சுக்கிறான். கிருஷ்ணர் தான் நாராயணன், கல்யாணத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன், கல்யாணத்துக்கு அப்புறம் நாராயணன். இத புரிய வைங்க. சொர்க்கத்தை தான் சிவாலயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாரதமே ஒரு கோயிலா இருந்திருக்கு, சிவன் கோயிலா சத்தியுகத்துல. எப்படி சிவன் கோயில வந்து அசுத்தமானவர்கள் நுழைய மாட்டாங்களோ, சம பாயிண்ட் இல்லையா? அந்த மாதிரி பாரதத்துக்குள்ள யாருமே நுழைய முடியாது. அப்படின்னு பரதமத்துல இருந்து வரவே முடியாது. அப்ப இருக்கிறது பாரதம் மட்டும்தான், அசுத்தமானவர்கள் வரவே முடியாது. அதாவது இப்ப முயற்சி செஞ்சு தூய்மை ஆனவங்க மட்டும்தான் அங்க வர முடியும், மத்தவங்க யாரும் வர முடியாது. சிவாலயம்னு ரெண்டு சொல்லலாம், சொர்க்கத்தையும் சிவாலயம் சொல்லலாம், சிவன் இருக்கிற பரந்தாமத்தையும் சிவாலயம்னு சொல்லலாம். இப்ப இந்த பாரதத்துல இருக்கிற தாய்மார்கள் மூலமா தான் எல்லாரையும் பாபா தூய்மையாக்கிட்டு இருக்கிற தாய்மார்கள் தலையில ஞான கலசத்தை வைக்கிறார் இல்லையா? இது அப்படின்னு இந்த பொறுப்பு, ஞானத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தாச்சு. அதுல பக்தியில ஞான கடலை கடையும் போது அந்த அமிர்தத்தை கொடுக்கற பொறுப்பு வந்து லக்ஷ்மிக்கு கொடுப்பாங்க இல்லையா? சோ இங்க தாய்மார்கள் கிட்ட இந்த ஞான கலசம் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நினைவது. அங்க இருந்த ராஜ்யமே தூய்மையான ராஜ்யம், பயங்கர தூய்மையான ராஜ்யம் இல்லையா? வெறும் அன்பு அமைதி இந்த பரிசுத்த தன்மை இருந்தது. ஆனா இப்ப இருக்கிறது அசுத்தமான ராஜ்யம். அதே மாதிரி இல்லறம் பாத்தீங்கன்னா தர்மம், இல்லற தர்மம். இப்ப என்ன இருக்கு? இல்லற அதர்மம் இருக்குது இல்லையா? அங்க அதர்மம்ன்றது மெயினே காமம் தான். காமம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இல்லற தர்மம் அதர்மம் ஆயிடுச்சு. சோ அதர்மத்தை, இல்லறத்துல இருக்கிற அதர்மத்தை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுறாரு, தூய்மை ஆக்குறாரு இல்லையா? அப்ப எங்க அதை ஆக்குறாரு? ஒட்டுமொத்த உலகத்திலயும் ஆக்குனாலும் நிறைய குடும்பம் சேர்ந்தது தானே ஒரு நாடு. சோ ஒவ்வொரு குடும்பத்தையும் தூய்மையா ஆக்குறாரு. ஆனாதான் ஆகும் இல்லையா? பாபா சொல்றாரு, ஆத்மாக்கள் கிட்ட சொல்றாரு, பரமபிதா பரமாத்மாவாகிய நான் வந்திருக்கிறேன், என்ன நீங்க ரொம்ப காலம் பிரிஞ்சிருந்தீங்க, அதனாலதான் நோயாளி ஆயிட்டீங்க இல்லையா? என்னை பத்தி சுத்தமாறும் மறந்துட்டீங்க, அதனால சக்தி ஃபுல்லா போயிடுச்சு. ஏன்னா அரை கல்பத்துக்கு அப்புறம் தானா மாய உங்களை கடத்திட்டு போயிட்டான் ராவணன், கடத்திட்டு போய் அவன் வழிபடி நடக்க வச்சு உங்களை அடிமையாக்கிட்டான், இந்த உலகத்தின் ராஜாக்களை அடிமையாக்கிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு நாட்டை வந்து இன்னொருத்த வந்து புடிச்சு அந்த ராஜாவை அடிமையாக்குறானோ அது எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா? அப்படி ஆகவே மாட்டாங்க, அவங்க அதுக்கு தலைமறைவாயிடுவாங்க, அது மாதிரி ஆக மாட்டாங்க ராஜானா. நீங்க அப்படி ஆகிட்டீங்க, மாய உங்களை அப்படி ஏமாத்தி வச்சிருக்கிறான், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சோழிக்கு சமமாக்கி விட்டாங்க உங்களை, ராவணன் ஆக்கிட்டான். மீண்டும் என்ன மாதிரி பரிசுத்த நிலையை நிரம்பிய நிலையை அடையணுமா? தேகன்ற உணர்வை ஃபுல்லா மறந்து ஆத்மான்னு உணர்ந்து என்ன நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, என் வழிப்படி நடந்துகிட்டே இருங்க. பாரத மாதாக்கள் தான் சக்தியின் அவதாரங்கள். அப்ப வந்தே மாதரம்ன்றது உண்மையிலே பாரதத்துடைய தேசிகீதமா இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த உலகத்தின் தேசிகீதம். ஏன்னா எல்லாரும் சொர்க்கத்துக்கு தானே துடிக்கிறாங்க. அப்ப சொர்க்கத்தை உருவாக்குறது பாரதத்தின் தாய்மார்கள். எவ்வளவு பெருமை இருக்கணும் இல்லையா? ஆனா பாரதத்தின் தாய்மார்கள் சொல்றது வந்து ஆக்சுவலா சத்தியுக அந்த பாரதம். இப்ப வந்து அவங்க எல்லா நாட்டிலயும் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலயும் இருந்தாலும் அவங்க பாரதம் பாரதவாசிகள் தான். அவங்கதான் சக்தியின் அவதாரங்கள். சிவபாபா உங்க அப்பான்னு ஏத்துக்கிட்டீங்க, அவரு கிட்ட மட்டும் புத்தியின் தொடர்பு ஈடுபடும் போதுதான் உங்களுக்கு சக்தி கிடைக்குது. என்ன சக்தி? ஐந்து விகாரங்களின் மீது வெற்றி அடையக்கூடிய சக்தி கிடைக்குது. வெற்றியும் அடையிறீங்க இல்லையா? ஐந்து விகாரங்கள்ன்ற மாயையின் மீது வெற்றி அடைந்தாலும் உங்க பேர் என்ன? மாயா ஜீத். ஜீத்னா வெற்றி அடைபவர், மாயை வென்றவர்கள். சோ மாயை வென்றதுனால உலகத்தையே வென்றவர் ஆகிறீங்க. ஏன்னா இந்த உலக ராஜ்யத்தை உங்ககிட்ட வந்து பறிச்சதே யாரு? மாயை தான். சோ மாயை ஜெயிச்சிட்டீங்கன்னா உலகம் உங்களுடையதாயிடுச்சு. பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை திறந்தால் அகிலம் உனக்குன்றாங்களே, அப்ப என்ன அர்த்தம்? சோ மாயை ஆசைய காட்டி காட்டி காமத்தின் ஆசைக்கோ இது மாதிரி எனது எனதுன்ட்டு சொல்லி சொல்லி என்ன பண்ணிச்சு? உங்களை அடிமையாக்கிடுச்சு. எதுவுமே என்னதில்லை இறைவனை தவிர நீங்க நினைக்கும் போது அனைத்தும் உங்களுடையதாயிரு. ரகசியம் சோ இந்த ஞானம் அந்த லைன்ல இருக்கு, ஆனா தெரியாமலே எழுதி இருக்கிறாங்க. சோ இந்த 5000 வருடமும் குறிப்பாக பாரதத்துக்கு வெற்றி தோல்விக்கான விளையாட்டு தான். அரைக்கல்பம் வெற்றி சத்தியுகத்திரை கழகத்துல, அடுத்த அரைக்கல்பம் தோல்வி. அப்பதான் மாயக்கிட்ட தோத்துரும். இதுதான் உலகத்தின் சரித்திர பூகோளம். இத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சக்கரவர்த்தி ராஜா ஆகிடுவீங்க. இத புரிஞ்சு அதன் சொரூபமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப அதன் சொரூபம்னா என்ன? அது சுத்திக்கிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா கட்சியில மம்மா பேசி இருப்பாங்க, அதுல சொல்லுவாங்க எந்த பாயிண்ட் எப்பவுமே புத்தியில இருக்கணும். ஏன்னா அந்த பாயிண்ட் தாரணை பண்ணிதான் அவங்க சம்பூர்ணத்தை அடைஞ்சாங்க. இப்ப மம்மா இருக்கும்போது இந்த மாதிரி அமிக்த முரளி எல்லாம் கிடையாது இல்லையா? பவர்ஃபுல்லான அந்த முரளி கிடையாது. பட் இதையே நீங்க எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்க அதுதான் முக்கியம். நாட்டம முரளி சமசப்பூராதான் இருக்குது. 4 நாள் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இல்ல. அப்ப அசை போட்டாதான் அதோடைய பவர். இப்ப அந்த அசை போடும், அதுதான் மெயின். பாபா மட்டும்தான் தூய்மை சுகம் சாந்தி நிறைந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை நமக்கு கொடுக்கிறார். அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்காக அவர் கற்றுக் கொடுக்கறது தான் இந்த ராஜயோகம். அவரு தான் கத்துக் கொடுக்க முடியுமே தவிர அடயோகி யாராலையும் இந்த ராஜயோகத்தை கத்துக் கொடுத்து ராஜாவாக்கவே முடியாது, ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கவும் முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்ப ஸ்ரீமத் கிடைக்கிறது, அதன் மூலம் நீங்க சிரேஷ்டமாகிட்டு இருக்கிறீங்க. ராவணனுடைய வழிப்படி நீங்க கீழானவர்களாக ஆகிட்டீங்க. பாரதம் இப்ப ராவணனுடைய வழிப்படி நடக்கிறதுனாலதான் இவ்வளவு துக்கம் நிறைந்த ஏழை நாடாயிடுச்சு. கிட்டத்தட்ட பிச்சைக்கார நாடுன்ட்டு வெளிநாட்டுக்காரன் படம் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பாரதம் இல்லையா? ஜெகதம்பா எல்லாருடைய மனோ ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருந்தாங்க, அவரும் தாயாக இருந்தாங்க. ஜெகதம்பா ஸ்ரீமத் மூலமா தான் பாரதத்தை சொர்க்கமா ஆக்கி இருந்தாங்க. அதனாலதான் அவருடைய மகிமை இன்னும் பாடுறாங்க பக்தர்கள். ஆனா தூய்மை இல்லாம, தூய்மை தான் ஹிந்தியில பவித்ரதா. சோ பவித்ரதா இல்லாம நீங்க தூய்மையான உலகத்துக்கு எஜமானர்களா ஆகவே முடியாது. சோ முதல் ஸ்ரீமத் என்னது? தூய்மையாகுங்கள், யோகியாகுங்கள். தூய்மைதான் மெயின் இல்லையா? சோ அப்படி தூய்மையா இருக்கணும்ன்ற ஸ்ரீமத் கிடைக்குது. முழு தூய்மையா இல்லாட்டினாலும் ஓரளவு தூய்மையா இருந்த கலியுக பிராமணர்களை எதிர்த்து என்ன நீங்க என்ன ஒஸ்தியா அப்படி அப்படின்னு சொல்லி 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 ராவணன் என்ன பண்ணிட்டான்? அவங்களையுமே கீழானவங்களை ஆக்கி வச்சான். அதுதான் ராவணனுடைய வழி. ராவணனுடைய வழிப்படி நடக்கிறதுனாலதான் கீழானவர்களா ஆகிட்டீங்க எல்லோரும். ஒட்டுமொத்த பாரதமும் ஏழை ஆயிடுச்சு ராவணன் வழிபடி நடந்ததுனால. ஆனா சொர்க்கமா இருந்துச்சு பாரதம். அதுக்கு முந்தைய கல்பத்துல இதே மாதிரி கீழானதா ஏழையா இருந்த பாரதத்தை ஜெகதம்பா அவதரித்து பாபாவுடைய வழிபடி நடந்து சொர்க்கமாக்கணா. எல்லோருடைய மனு ஆசைகளையும் 21 பிறவிக்கு நிறைவேற்றினதுனாலதான் இவ்வளவு மகிமை. ஆனா எதன் ஆதாரத்துல அப்படி நிறைவேற்றினாங்க? தூய்மையின் ஆதாரத்துல. தூய்மை இல்லாம தூய்மை உலகத்துக்கு எஜமானர் ஆகணும்னு கனவு கூட காணாதீங்க. ஆகவே முடியாது அப்படின்னு சொல்ற, சொர்க்கத்துக்கு நுழைய கூட முடியாதுன்ற. அரை கல்பம் பக்தி மார்க்கம் தான் நடக்குது. மீண்டும் தூய்மையான உலகத்துக்கு நாம எஜமானரா ஆகணும்னா வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு பாபா சொல்ற. இப்பதான் உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்குதுன்னா இறைவனுடைய வழியே உங்களுக்கு நேரடியா கிடைக்குதுன்னா அதன்படி தானே நீங்க நடக்கணும். என்னது மெயின் வழியே? ஒரு சிவபாபா தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு இருக்கணும். நேத்து முரளியுடைய சாரமே இதுதான் சொல்லலாம். ஏன் ஞாயிற்றுக்கம முரல குமாரிகள் கிட்ட சொல்ல, ஒரு பாபாவை தவிர யாருமே இல்ல, நான் அவரோட இணைஞ்சு இருக்கிறேன் அப்படின்ற நினைவு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா மாயா உங்களை தாக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருக்கணும், அதுதான் ஸ்ரீமத். ஒரு சிவபாபா தவிர எனக்கு யாருமே கிடையாது. அப்ப சொல்லுங்க பக்தி நீங்க பொறுமையா பண்ணிக்கலாம். அடுத்த கல்பத்துல கூட அரை கல்பம் பண்ணிட்டீங்க, ஆனா இப்ப மட்டும்தான் பக்தியுடைய பலன் கிடைக்குது. வரணும் இல்ல, அடையணும் இல்ல. மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. நீங்க சக்திகளா இருக்கிறீங்க. சிவபாபா கிட்ட நீங்க தொடர்பு வைக்கிறதன் மூலமா தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒருபொழுதும் சொர்க்கத்துக்கு எஜமானரா ஆகவே முடியாது. பரலோகிக்க தந்தை கிட்ட இருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தி இந்த சங்கமுகத்துல கிடைக்குது. அதனால நீங்க முயற்சி செய்யணும். குழந்தைங்களுக்கும் நன்மை செய்யணும், பிறகு நீங்க சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகிடுவீங்க. இது ராஜயோகத்துக்கான பாடசாலை. பகவானுடைய மகா வாக்கியம், குழந்தைகளே நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கறேன், அதன் மூலமா தான் நீங்க ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆவீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சும்மா சிவபாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்க போதும். கடைசி நிலை நல்லதாக ஆகிடும். தந்தை உங்களை சுகதாமத்துக்கு அனுப்பிடுவாரு. நான் வந்துதான் எல்லோரையும் சாந்தி தாம சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறேன். சத்யுகம் திரேதா யுகத்துல இந்த பக்தி எல்லாம் இருக்காது. அங்க 21 பிறவிகளுக்கு அளவற்ற சுகம் இருக்கும். இப்ப ராவணன் மீது வெற்றி அடையுங்கன்னு தந்தை சொல்றாரு. விகாரத்துக்காக திருமணம் செஞ்சு உங்களுடைய உங்களை நீங்களே சர்வநாசம் செஞ்சுக்கிறீங்க. தூய்மை ஆகும் பொழுதுதான் உலகத்துக்கு எஜமானரா ஆவீங்க அப்படின்னு பரமாத்மா கட்டளை இடுகின்ற. இந்த துக்கதாமத்துல இருந்து சாந்தி தாமம், சாந்தி தாமத்துல இருந்து சுகதாமத்துக்கு போகணும்னா இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கோங்க. பாபா சொல்ற இல்லையா, எண்பத்தி நாலு பிறவி சக்கரத்துடைய ரகசியத்தை சொல்ற மனிதர்களாகி நீங்க தான் எடுத்தீங்க. இப்ப எண்பத்தி நாலாவது பிறவியில இருக்கிறீங்க, எல்லா சக்தியும் இழந்து இருக்கிறீங்க, மீண்டும் என்னை மாதிரி ஆகுங்க, அதுக்கு புத்தியை என்னோடு ஈடுபடுத்தி என்னுடைய சக்தியை அடையுங்க. அப்படி இல்ல, ஆனா இந்த வாய்ப்பு 5000 வருஷத்துக்கு ஒரே தடவை கிடைக்குது. லிமிட்டெட் டைம் ஆஃபர் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆஃபர் எப்ப டக்குன்னு கட் ஆகும் தெரியாது. இப்பவே என்னுடைய வழிப்படி கரெக்டா நடந்து என் நினைவிலே இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு எஜமான ஆயிடுவீங்க, இல்லனா ஒருபொழுதும் சொர்க்கத்துக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது, எந்த கல்பத்திலயும் என்ட்ரி ஆக முடியாது. எவ்வளவு பெரிய சாபம் அதுதான், நிறைய பயங்கரமான தண்டனை. என்னன்னா இதுதான் மிகப்பெரிய தண்டனை. கடைசியில வந்து நீ எந்த கல்பத்திலுமே, அதாவது கடைசியில அலட்சியமா விகாரத்துல விழுந்ததுனால நீ எந்த கல்பத்திலுமே சொர்க்கத்துக்கே வர முடியாதுன்றது சாதாரண தண்டனை அது. பரலோகிக தந்தை கிட்ட இருந்துதான் 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குது. இந்த சங்கம் யுகத்துலதான் கிடைக்குது, வேற எப்பவுமே கிடைக்காது. அவ்வளவு பெரிய ஆஸ்தி பிறவி, பல பிறவிகளா கிடைச்சிக்கிட்டே இருக்கு இந்த ஒரு பிறவில செய்யற முயற்சி. அதனால அலட்சியம் இல்லாம முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி நீங்க மற்ற குழந்தைங்க இந்த நன்மையும் செய்யணும், இந்த ஞானத்தை கொடுக்கணும், அப்பதான் சொர்க்கத்துக்கு எஜமானர்களா ஆவீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடப்பாயா சேவை செஞ்சா ஊறப்பட்ட பிரச்சனை வருது, அதெல்லாம் செஞ்சது போதும், இனிமேல் டைம் இல்ல, நான் போய் யோகா பண்ண போறேன். ஓகே, யோகா பண்ணா அதுக்குன்னு பலன் இருக்குது இல்லையா, எதுவுமே பண்ணாம யோகா பண்றது ஈஸி தான். சோ அதுக்கும் பலன் உண்டு, ஏன்னா ஆனா அதுக்குமே தடை வரும், யோகத்துல தடை வரும், வராம இருக்காது. ஆனா அது முதல்ல பண்ணவே முடியாது, அதுதான் உண்மை. ஏன் பண்ண முடியாதுன்னா ஞானம் இருந்தாதான் மாயை வெல்ல முடியும், மாயை வென்றாதான் யோகமே வரும். ஞானம் ஒழுங்கா இருந்தா சேவை பண்ணாம இருக்க முடியாது இல்லையா. சரி, ஆனா சேவை பண்ண மாதிரி விடாது, அது ஒண்ணு இருக்குது. ஏன்னா யோகா ஒரு குறிப்பிட்ட பதவி வரைக்கும், சேவை அதே மாதிரி ஒரு பதவி, சேவையோடு கூடிய யோகா, யோகத்துடன் கூடிய சேவை, அதுதான் மேல எடுத்துப்போம். சோ இது ஒன்னொன்னு ஒரு ஒரு லாக், இந்த லாக்கை உடச்சு உடச்சு மேல போய்கிட்டே இருக்கணும். ஆனா ஒரு ஒரு தடை, ஒரு ஒரு சக்கர வியூகம், அதை உடச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். முயற்சி செய்யுங்க. ஆனா பல பேர் எப்படி இருப்பாங்க, காலாட்படையில தான் இருப்பாங்க, கீழே தான் இருப்பாங்க. நம்ம தான் போகணும், ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு போகணும். அது அதுதான் ஞானத்தை மட்டும் பாபாவை மட்டும் ஆதாரமா பிடிக்கணும், மற்றதை பிடிச்சா எல்லாமே ஏமாத்த தான் செய்யும். இல்ல 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 இல்ல, நாங்க இப்படி இருக்கிறோம் பாப்பாங்க, 50 வருஷம் இருக்கிறவங்களே இப்படிதான் இருக்காங்க, எதுக்கு நீங்க அங்க போறீங்க, ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு புஷி வச்சுக்குவாங்க. ஒரு பொழுதும் சொர்க்கத்தின் எஜமானர் ஆக முடியாது அப்படி இருந்தா. சங்கமயத்துலதான் இந்த வாய்ப்பு இருக்கு. 21 பிறவி ஜாஸ்தி அடையும், ஒரு பிறவி அறிந்த போதுமா 2500 வருஷத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா பாபா கொடுக்கிறாரு. எனக்கு 150 வருஷம் கொடுத்தா போதும்னு வாங்கிக்குவீங்களா? முயற்சி செய்யுங்க. யாரு முழு வருமானத்தை எடுத்துக்கிறாங்களோ அந்த குழந்தைதான் எனக்கு பிரியமான குழந்தைன்னு சொன்னார் இல்லையா. முயற்சி செய்யுங்க, நிறைய பேருக்கு நன்மை செய்யுங்க. இது மத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் அர்த்தம், இன்னொன்னு உங்களுக்கு பிறந்த லௌகீக குழந்தைங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தான் முயற்சி செய்யறது கூட தைரியம் வச்சிருவாங்க, ஆனா தன்னுடைய குழந்தைக்கு ஆக்குறவங்க, இதே மாதிரி பாபா குழந்தை ஆக்குறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா தான் இருக்காங்க. ஆனா இருக்கிறாங்க, கம்மியா இருக்கிறாங்க. சரண்டர் ஆகாமலே இருப்பாங்க, பட் ஆனா சரண்டர் சிஸ்டருக்கு ஈக்குவலா இருப்பாங்க, சென்ட்ரலே தான் இருப்பாங்க, ஆனா சரண்டர் மட்டும் ஆகியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க பொண்ணு அந்த மாதிரி ஆக்கி இருக்கிறாங்க. சோ உங்க குழந்தைங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்க சொர்க்கத்துக்கு வர வேண்டாமா? அந்த குழந்தை கடைசியில அப்பா அம்மாவை திட்டம், என் வாழ்க்கையை வீணாக்கிட்டே, நீ ஏன் எடுத்து சொல்லல, அப்படின்ட்டு. இப்ப குழந்தைங்க சரியா படிக்கல அப்படின்னு படிக்க வைக்கலன்னா பெருசான அப்புறம் சொல்லுதுங்க குழந்தைங்க, ஏன் என்ன படிக்க வைக்கல அப்படின்ட்டு. நீ தானடா படிக்கல, நீ சொல்லணும் இல்ல, படிக்கலன்னா உற்றுவியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கடைசி நேரத்துல எப்படி என்னென்ன ஆகும்? இது ராஜயோகம் கத்து கொடுக்கிற ஸ்கூல். பகவானுடைய மகா வாக்கியம் என்ன? குழந்தைகளே, ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜா வாக்குற ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறேன், ஜஸ்ட் என்ன நினைச்சீங்க அவ்வளவுதான். எப்படி நினைச்சேன்? புள்ளியா நினைச்சேன், உங்களை ஒளி புள்ளியா நினைச்சுக்கிட்டு, ஆத்மாவை நினைச்சுக்கிட்டு என்ன ஒளி புள்ளியா நினைச்சேன். எவ்வளவு நேரம் நினைச்சேன்? எவ்வளவு நேரம் முடியுமோ நினைச்சு செஞ்சுக்கிட்டே இரு, 24 hours நினைவு செஞ்சுக்கிட்டே இரு. அப்ப தானாவே கடைசி நிலை நல்லதாயிடும். இப்ப இதுல என்னன்னா, சேவை செய்யணும், எல்லாமே செய்யணும், ஆனா அது கட் ஆனாலும் நினைவு கட் ஆக கூடாது. அதுதான் மெயின். நினைவு கட் ஆயிடுச்சுன்னா ஏமாந்துடும். சோ அதுதான், குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள், அது ஒரு மாயா. சரீரம் விடும்போது அந்த எண்ணங்கள் வரும், உறவினர்கள் எண்ணம் வரும், உறவுகள், நெருங்கிய உறவுகள், கணவன் மனைவி குழந்தை இவங்க ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி சேவையில மூழ்கி இருக்கிறவங்களுக்கு சேவையில வர சமஸ்காரம் முதல்ல ஏதாவது ஞாபகம் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப என்ன, அதுக்குதான் தாமரை இலையின் மேல நீர் மாதிரி பட்டும் படாம இருக்கணும். அன்பாதான் நீங்க வீட்டையும் பராமரிப்பீங்க, சேவையும் செய்வீங்க. பட் அது விலகினும், புத்தி டக் டக்குன்னு விலகினும் அதுல இருந்து. அதுல பலன் வரலையே வரலையேன்னு பாத்துட்டு இருக்க கூடாது. பாபா சொன்ன செஞ்சும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பாபா வழிபடி ஸ்ரீமத் என்ன சொல்லுது, இத பண்ணணும் அவ்வளவுதான். இத பண்றதுனால ஏதாவது ஆயிடுமா, நமக்கு ஏதாவது ஆயிடுமா, அதை பத்திலாம் யோசிக்காது. பாபா சொன்ன செஞ்சும் வந்துடணும். அது எப்ப சாத்தியம்? பாபா நினைவு கட் ஆகாம செஞ்சீங்கன்னா புத்தி பாபா நினைவுல போயிடும், காரியத்துல மாட்டிக்காது. அந்த அதுதான் காரியங்களை வென்ற நிலை, கர்மாதித நிலைன்றது. அப்ப என்ன ஆயிடும்? சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாரு, கேரண்டி கொடுக்கறேன், சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். நினைவு மட்டும் கட் ஆகாம பாத்துக்கோங்க. எல்லோரையும் பரந்தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் அழிச்சிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இங்க பண்ற மாதிரி சத்யுக திரேதாயுகத்துல யாரும் பக்தி பண்ண மாட்டாங்க. ஏன்னா பக்தி என்ன கேக்குறாங்க, எனக்கு குழந்தை கூட இதை கூட அதை கூட. நாங்க 21 பிறகு உங்ககிட்ட இல்லாத இல்லன்ற ஒரு பொருளே இருக்காது, எல்லாமே இருக்கும். அதனால அளவற்ற சுகம் இருக்கும். ஏன்னா குழந்தையாகட்டும், வேலையாகட்டும், காசு ஆகட்டும், எல்லாமே சுகத்துக்காக தானே கேக்குறோம். அங்க அளவற்ற சுகம் இருக்கும். அந்த மாதிரி உலகத்துக்கு போகணும்ல, ராவணன் மேல வெற்றி அடையுங்க. நேற்று ஜெகவன் சாட்சிகள்ல போகும்போது அங்க எப்பவுமே ஒரே விஷயத்தான் சொல்லுவாங்க. இப்படி இருக்கு, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதே போகும்போது சொன்னதேதான் இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெஷல் மீட்டிங்னு போட்டு என்ன சொல்றாங்க, அங்க சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, குழந்தைங்க டாமின்னு கூப்பிட்டா நாய்க்கு பத்தி சிங்கம் வரும், எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்றாங்க. சிங்கம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்க, அதுவும் இருக்குது. எந்த விலங்கும் இறைவனுடைய அந்த ராஜ்யத்துல துக்கம் கொடுக்காதுன்ட்டு. அப்ப அந்த கரிமீன் சாப்பிட மாட்டாங்க, நம்ம இங்கே சாப்பிடக்கூடாதுன்றது மட்டும் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. சோ ஒருத்தருக்கு மட்டும் அது புரிய வச்சேன், ஏன்னா அவரு எங்க வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்து வீட்டுல புரிய வைக்கலாம், அங்க போய் சொல்ல முடியாது இல்லையா. அப்ப நாய் வருது, நாய் கூட விளையாடுறாங்க. அப்ப அவங்க சொன்ன சிங்கத்து கூட உங்க குழந்தை விளையாடுறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா அது ஒரு பாவனையாலும் சொல்ல, இனிமே எவன் விட்டு இதுவான்னு சொல்லாங்களா, அது மாதிரி ஏதோ கடமைக்கு அப்படிதான் இருக்குது. என்ன பண்றது இல்ல, ஆனா அதுக்கே 150-200 பேர் வராங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி சேவை செஞ்சா எத்தனை பேர் வருவாங்க இல்லையா. ஆனா நம்ம ஞானத்தையும் கலந்துதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க. அவங்க சொல்றாங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி கூட்டத்துல வந்து ஏதோ 100,000 பேர் ஏதோ கலந்திருக்கிறாங்க. ஆனா அதுல இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா வெறும் 18,000 பேர் தான். அவங்கதான் அந்த அப்பம் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்ப இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, 21 பிறவிக்கு அளவற்ற சுகம் அங்க இருக்கும், யோசிச்சு பாருங்க. அதுக்காக இப்ப ராவணன் மேல வெற்றி அடையுங்க. யோசிச்சுப்பாங்க, 21 பிறவிக்கு உங்களுக்கு அளவற்ற சுகம். கனவுல எப்பவோ ஒரு தடவை கனவுல அப்படியே பறக்கிற மாதிரி வரும்போது அப்படியே ஆனந்தமா இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. புஷ்பத்துல நான் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் அதனாலதான் அந்த தண்ணி நம்மள புடிச்சு இழுக்குது இல்ல. குறிப்பா இந்த வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடல் வந்து அது ஒரு மாதிரி அழகா இருக்கும். நம்ம ஊர் கடல்லாம் வேற மாதிரி இருக்குது இல்லையா, அது பாத்தீங்கன்னா அழகா நீல கலர்ல பச்சை கலர்ல இருக்கும். அது நம்மள ஏன் பிடிச்சி இருக்குது? அது சொர்க்கத்துல இருக்கிற நதிகளுடைய கலர் எல்லாமே அப்படி இருக்கும். சோ அதையே பார்த்து பார்த்து வந்ததுனால அந்த சுகம் நமக்கு வருது. இப்ப அந்த மாதிரி அளவற்ற சுகம் கிடைக்க போகுதே, அந்த இடத்துக்கு வரணும்ல ராவணனை வெல்லு. அந்த அந்த சொர்க்கத்துக்கு உள்ள நுழையதுக்கு முன்னாடி வழியில நிறுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் ராவணன் தான் இல்லையா, உள்ள போக விடாம நிறைய கதவு போட்டு வச்சிருக்கிறாங்க. சோ அது ராமாயணத்துல அழகா காட்டுவாங்க. ஆஞ்சநேயர் வந்து சீதைய பார்க்க, சீதையை நீக்க போகும்பொழுது இவ்வளவு தடை வரும், ஒரு ஒரு கதவா உடைச்சிட்டு போவ, உடையுங்க ராவணன் அழியுங்க. இந்த நேரத்துல போய் காமம் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே தற்கொலை பண்ணிக்கிறீங்க, நாசம் பண்ணிக்கிறீங்க, ஆத்ம கொலை பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. காமத்துல விழுறது ஆத்மாவை கொலை பண்றதுன்ற தற்கொலை, ஆத்மாவின் தற்கொலைன்றது. இன்னும் சேர்த்து வச்ச எல்லாம் காலி. நிறைய பேர் பெரிய பெரிய நடிகர்கள் அரசியல்வாதிகளும் தகாத பெண்களோடு சகவாசம் வச்சுக்கிறதுனால அப்படியே ஓட்டாண்டி ஆவாங்க. அது மாதிரி நிறைய பார்த்திருக்கிறோம் இல்லையா, காமத்தினாலதான் அப்படி ஆகுறாங்க. சோ ஒரு பிறவில ஆகுறதா பாக்குறோம். ஆனா பாபா குழந்தை விழுந்தீங்க, 21 பிறவி ஃபுல்லா காலி, சேர்த்து வச்ச சொத்து ஃபுல்லா காலி, நாசம் பண்ணிடுறீங்க. அதனால வேண்டாம் குழந்தை, எச்சரிக்கையா இரு, தூய்மை ஆனாதான் உலகத்துக்கு எஜமானர் ஆக முடியும். என் கட்டளை தூய்மையாக, கட்டளை ஆர்டர் இல்லையா. இந்த விஷயத்துல பாபா சஜஷன் கொடுக்கல, ஆர்டர் போடுறாரு. அதனாலதான் கட்டளை கட்டளை, கிறிஸ்தவ மதம் பைபிள்ல பாத்தீங்கன்னா கட்டளை கட்டளைன்னு வரும், கர்த்தரின் கட்டளைன்ட்டு. கடவுள்னா கட்டளை போடுவாரா அப்படின்றது இப்பதான் தெரியுது இல்லையா. அப்ப இந்த விஷயங்கள் வந்து மீறவே கூடாது. பாபா சொல்றாரு நீங்க எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம், ஆனா வெள்ளை ட்ரெஸ் போட்டா நல்லது, அது கட்டளை கிடையாது. அதே மாதிரி நேத்து கூட ஏதோ சொன்னார் இல்லையா, நீங்க எப்படி வேணாலும் உட்காரலாம், பட் இருந்தாலும் அந்த பத்மாசனத்துல உட்கார்ந்தா அப்படி கம்பீரமா தெரியும், அது சஜஷன். தூய்மையா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லு, தூய்மையா இருந்தே ஆகணும், அப்பதான் நீ பிராமணன் இல்லாட்டினா உள்ளே வராதுன்னு சொல்ற. பிரம்மகுமாரி சென்டருக்கே ஒரு டைம்ல தூய்மையா இருக்கிறவங்க, தூய்மையா இல்ல அப்படின்னா அவங்க உள்ளே நுழைய முடியாத ஒரு டைம் வரும்ன்ற இல்லையா. சோ ஏன்னா அதுதான் கட்டளை, மெயின் கட்டளை. தூய்மை ஆனாதான் உலகத்துக்கு எஜமானர் ஆவீங்க. இந்த நேரத்துல விகாரத்துக்காக கல்யாணம் பண்ணிடாதீங்க. துக்கதாமத்துல இருந்து சாந்தி தாமம் போகணும்ல, சாந்தி தாமத்துல இருந்து சுகதாமம் போகணும்ல, சொன்னத ஃபாலோ பண்ணுங்க, புரிஞ்சுக்கிட்ட ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா காமம் தான் எதிரின்றது நம்ம எல்லா இடத்துலயுமே பேசணும், வெளியில பப்ளிக் ஸ்பீச்ல மெயின். அது அது ஒன்னும் ஆகல, ஏன்னா இப்ப நான் கிராமத்துல போய் பேசணுமே, பல தடவை சொன்னோம், யாரும் அதுக்கெல்லாம் ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல. கண்டிப்பா பேசலாம். சரி, அங்க போனா காமமே விட்டணும்னு சொல்றாங்கப்பா மேடையில, அங்க போகாதுன்னு சொன்னா சரி ஓகே, அதை பத்தி பிரச்சனை கிடையாது, ஞானம் சொல்லியாச்சு அவ்வளவுதான் இல்லையா, தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சப்பறம் ஃபில்டர் ஆகி உள்ள வரட்டும், அதுதான் மெயின். தந்தைய தவிர வேற எந்த மனுஷனையும் பகவான் சொல்றது தப்பு. பகவானும் ஒருத்தர் தான். குழந்தைகளாகிய நீங்க சிவ பரமாத்மாவுடைய சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவருடைய படைப்புகளான பிரம்மா விஷ்ணு சங்கர் லட்சுமி நாராயணனுடைய சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருடைய சரித்திரமும் தெரியும். இவங்க யாரும் கடவுள் கிடையாது சிவ பரமாத்மாவை தவிர. அந்த பரமாத்மா தான் உங்களுக்கு உயர்ந்த வழியை கொடுக்கிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறார். அதன் மூலமா தான் இந்த மாதிரி லட்சுமி நாராயணனுக்கு சமமா உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதுக்கு முக்கியமான முதல் ஸ்ரீமத்தே தூய்மை ஆகணும், கண்டிப்பா தூய்மை ஆகணும். மெயின் தூய்மை பத்தி சொல்றேன் இல்லையா. சோ பரமாத்மாவின் ஸ்ரீமத்படி ஒரு தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தா தூய்மையாவும் இருந்தா 21 பிறவிக்கு ராஜ்ய பாக்கியம் கேரண்டி. சூப்பர்ல. நிரந்தர நினைவு நிரந்தர தூய்மை ஈக்குவல் டு 21 பிறவிக்கான ராஜ்ய பாக்கியம். எவ்வளவு ஈஸியான விஷயம். எதையும் பண்ண சொல்லல பாபா, எதையும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன் இல்லையா. தூய்மை இழக்கிற மாதிரி எதையும் பண்ணாதீங்க, மற்ற நினைவு வர மாதிரி எதையும் பண்ணாதீங்க. அப்ப வெறும் பாபா கிட்டே இருக்கும். இந்த உடல் உணர்வை தூண்டக்கூடிய எதையும் பார்க்காதீங்க, கேட்காதீங்க, பண்ணாதீங்க, பேசாதீங்க, நினைக்காதீங்க. அப்ப தானாவே ஆத்ம உணர்வு தான் இருக்கும். ஆத்மா நினைச்சால நேரம் பரமாத்மாவை தான் நினைப்போம். அப்ப 21 பிறவிக்கான ராஜபாக்கியம் கிடைக்கிறது எவ்வளவு ஈஸி. இத புரிஞ்சுக்கிட்டா பக்தியில ஏமாந்தீங்களே, அழுது புரண்டீங்களே, அதுல இருந்தெல்லாம் 21 பிறவிக்கு உங்களுக்கு விடுதலை, நிரந்தர விடுதலை கிடைக்குது. துக்கத்திலிருந்து விடுதலை, பேய் சாத்தான் பிடியிலிருந்து விடுதலை அப்படின்னு கிறிஸ்தவர்கள் ஜபக்கூட்டம்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க. நம்ம ஏன் அப்படி ஒட்டக்கூடாது? நாம சொல்லலாம் அதே விடுதலை போட்டு நீங்க இதுக்காக எந்த கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் வர வேண்டிய அவசியம் இல்ல, இப்படி இறைவனை நினைவு செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. மேலும் ஆர்வம் இருந்தா இந்த அட்ரஸ்க்கு வாங்க அல்லது இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். என்ன சொல்லணுமோ அதை அங்கே சொல்லிடணும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பில்டரை தானாவே வருவாங்க. இப்ப நம்ம காலண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வாங்க பிரம்மகுமாரி சென்டருக்குன்னா அங்க அடிக்கல, மெசேஜ் அப்படியே அடிச்சாச்சு. விருப்பம் இருந்தா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ளும் போது அந்த ஊரு சென்டர் அட்ரஸ் எதுவோ சொல்லி அனுப்பிச்சிடுறோம் இல்லையா. மெசேஜ் சொல்லணும், அதுதான் மெயின். சொல்லுங்க பக்தியிலேயே எது உண்மை எது பொய்னே தெரியலையே, எல்லாரும் ஃப்ராடு பசங்களா இருக்கிறாங்களேன்றீங்களா, அதுல இருந்து தப்பிக்கணுமா, ஏமாறதுல இருந்து தப்பிக்கணுமா? வாங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, தப்பிச்சிடுவீங்க. 21 பிறவிக்கு உங்களை யாருமே ஏமாத்த மாட்டாங்க, ஏமாத்துறவங்களே இல்லாத ஒரு உலகத்துக்கு போயிடுவீங்க. அதுக்கு இப்ப பாபா சொல்ற ஒவ்வொரு அடியிலும் அவருடைய வழிபடி நடக்கும். எப்படி சத்தியுகம் ஸ்தாபனை செய்யப்படுது, இந்த திருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துதுன்றத நீங்க புரிய வைக்கணும். சம பாயிண்ட் இல்லையா. இதன் அடிப்படையில தான் நம்ம 7 கோர்ஸ் கொடுக்கறதே இருக்கணும் அல்லது சொற்பொழிவு பண்றதே இருக்கணும். எப்படி சொர்க்கம் உருவாகுது, சொர்க்கமா இருந்துச்சு நரகம் வந்துச்சு, நரகம் முஞ்சா சொர்க்கம், சொர்க்கம் முஞ்சா நரகம், அதெல்லாம் ஓகே. ஆனா அது எப்படி சொர்க்கமா மாற்றப்படுது? ஏன்னா சொர்க்கம் நரகமாகிறது அது இயற்கை, புதுசா இருக்கிறது பழசாகுது. ஆனா பழசாங்க திடீர்னு புதுசாகுது, அது எப்படி? அழுக்கான ஆத்மா திடீர்னு தூய்மை ஆகுது, அது எப்படி? புரிய வைங்க. இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 21 பிறவிக்கு துக்கத்துல இருந்து விடுபட்டுருவீங்க, நிரந்தர விடுதலை. முழு உலகத்துடைய சரித்திர பூகோளத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா நீங்க தானே மனிதர்கள், மனிதர்களாலதான் இதை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டா போதுமா, அதன்படி நடக்கணும் இல்ல, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். எல்லோர் மீதும் ஒரு தந்தையினால மட்டும்தான் கருணை காட்ட முடியும். நாட்டுல ரொம்ப அநியாயம் நடக்க போது, நான் நாட்டை திருப்ப போறேன்ட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாருன்னா நிறைய பேர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப எல்லோருக்கும் நன்மைய எல்லோரும் திருப்திப்படுத்த யாராலையுமே முடியாது, அது இறைவனாலதான் முடியும். எல்லார் மீதும் கருணையும் அவராலதான் காட்ட முடியும். அவருதான் ஞான கடலாக சுக கடலாக இருக்கிறார். இந்த தாய்மார்களுக்கு ஞான கலசத்தை கொடுக்கிறார். அதன் மூலமாக இவங்க எல்லோரையும் தூய்மையாக்க முடியும். மற்றபடி தண்ணியினாலான கங்கை யாரையுமே தூய்மையாக்க முடியாது. அப்ப இந்த ஞான கங்கை அப்படின்றது தாய்மார்களை குறிக்குது, அல்லது நம்ம எல்லா பாபா குழந்தைங்களும் குறிக்குது இல்லையா. சோ அந்த ஞான கங்கை தான் தூய்மையாக்குமே தவிர தண்ணியின் கங்கை தூய்மையாக்காது. இறைவன் கொடுக்கிற அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துதான் நாம தூய்மையாக்குறோம். ஆனா இதுக்கு சொந்தக்காரர் யாரு, நமக்கு யாரு இந்த ஞான கலசத்தை கொடுத்தது? ஞான கடலா சுக கடலா இருக்கிற ஒரு சிவபாபா தான் இதை கொடுத்த. அதன் மூலமா தான் எல்லோரையும் தூய்மையாக்குறோம். இந்த தாய்மார்கள் தான் பசு, எல்லாருடைய மன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காமதேனு பசுவா இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் இந்த ஞான கலசம் கிடைக்குது. அந்த ஞான கலசத்தை வச்சுதான் அவங்க எல்லாருடைய மன ஆசைகளை நிறைவேற்றுறாங்க. இது படிப்பு. இங்க படிச்சு என்ன ஆவீங்க? தேவதையாவீங்க. சூப்பரா சொன்னாரு குமார்ஸ் வந்து, ஒரு சக்திசாலியான பிளான் போடுங்க, அதை பார்த்தோன்னே இவங்க திடீர்னு தேவதை ஆயிட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு தோணணும் அப்படின்னு சொல்றாரு. பிராமணன், தேவதை, சத்திரியன், வைஷ்ணவன், இப்படி மற்றும் சூத்திரன், இப்படி ஐந்து வர்ணங்கள் இருக்குது. இந்த ஐந்து வர்ணங்கள்ல நம்ம வரோம். இப்ப இந்த 84 பிறவி சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. இந்த சக்கரத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க சக்கரவர்த்தி ராஜராணியா ஆக முடியும் அப்படின்ட்டு அந்த சக்கரத்தை புரிய வைங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணை கணம் பிரசாரம். தூய்மையின் பலத்தின் மூலம் ஸ்ரீமத்படி நடந்து பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை செய்யணும். தூய்மை ஆனீங்க அப்படின்னா தூய்மையான உலகத்துக்கு எஜமானர்களாக ஆவீங்க அப்படிங்கிற தந்தையின் கட்டளையை எல்லோருக்கும் சொல்லணும் இல்லையா. தூய்மையை பத்தி ஃபர்ஸ்டே சொல்லணும், அதுதான் மெயின் இல்லையா. சோ எல்லோருக்கும் சொல்லணும், ஏன்னா அப்பதான் சொர்க்கம் ஆகும் இல்லையா. அவங்க ஜெகவன் சாட்சிகளை இந்த அப்பத்தை சாப்பிட்டாலும் நீங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்கன்றாங்க. அப்படியா வந்துட முடியும்? அது என்ன அவ்வளவு ஈஸியா சொர்க்கத்துக்கு வர்றது? அப்ப நம்ம அதை சொல்லணும். சொர்க்கத்துக்கு வர்றது ஒரு நைட்டு கண்ணு முயச்சாலே யாரும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. அது ஒன்றும் அவ்வளோ சீப்பான பிளேஸ் கிடையாது. ஒருத்தர் நைட்டு கண்ணு முயச்சுட்டா சென்னைக்கு போயிட முடியுமா? இதோ இருக்கிற சென்னைக்கு போறதுக்கே கண்ணு முயச்சா போக முடியாது, சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும் இல்ல? சோ அதுக்கான உழைப்பு என்ன அத சொல்லணும். தூய்மை தூய்மையின் பலத்தினால, யோக பலத்தினால இந்த சேவை செய்யுங்க, பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை செய்யுங்க. தூய்மை ஆனீங்கன்னா தூய்மையான உலகத்துக்கு எஜமானர் ஆயிடுவீங்க. 200 வருஷத்துல இந்த பூமி தூய்மையாக போகுது இல்லையா. தூய்மையான பாரதம், இங்க இருக்கிற அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டாலே தூய்மை ஆயிடாது, ஆத்மாவை தூய்மையாக்கணும் அப்படின்றத எல்லோருக்கும் புரிய வைங்க. ஒவ்வொருத்தருக்கும் மூன்று தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து துக்கதாமத்திலிருந்து சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போறதுக்கான வழிய சொல்லுங்க. அவங்க பக்தியில அலைஞ்சு ஏமாறுறதுல இருந்து அவங்கள விடுவிக்கணும். வரதானம் சர்வ சக்திவானுடைய துணையின் அனுபவத்தின் மூலமாக எல்லா பிராப்திகளையும் அனுபவம் செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மாகுங்கள். அதுக்கு விளக்கம், சர்வ சக்திவான் பாபா எங்க இருக்கிறாரோ அங்க எல்லா பிராப்திகளின் அனுபவமும் தானாகவே ஏற்படும். எப்படி விதை இருந்துச்சுன்னா அதுல மரம் உள்ளடங்கி இருக்குதோ, அதே மாதிரி எங்க சர்வ சக்திவான் பாபாவுடைய துணை இருக்குதோ அவங்க சதா செல்வந்தராகவும் சதா திருப்தியாகவும் சதா முழுமையானவராகவும் இருப்பாங்க. ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் அவங்களுக்கு பலவீனமே ஏற்படாது. ஒருபொழுதும் யாரையுமே புகார் செய்ய மாட்டாங்க. சதா முழுமையானவர்களாக இருப்பாங்க. என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்ற இந்த புகாரே இருக்காது. ஏனென்ற வரிசையே முடிஞ்சிடும். யார் சதா துணையா இருக்கிறாங்களோ அவங்க பாபா கூடவே போவாங்க. ஸ்லோகன், கண்களில் ஒளி உள்ளடங்கி இருக்கிற மாதிரி புத்தியில தந்தையின் நினைவு உள்ளிருக்க வேண்டும். சரி, வரதானம் பாருங்க. பாபா சொல்றாரு, பாபா இருக்கிற இடத்துல எல்லா பிராப்தியுடைய அனுபவமும் தானாவே இருக்கும். பாபா இருந்தா எல்லாம் இருக்கிற அனுபவம் ஆகும். ஏன்னா ஒரு ஒரு விதைக்குள்ள ஒரு மரமே இருக்குது. விதைய போட்டா மரம் வரும். அந்த மாதிரி பாபா என்ன மாதிரி விதைனா, விதைன்னு சொல்லலாம், சுரங்கம்னு சொல்லலாம், களஞ்சியம்னு சொல்லலாம் இல்லையா. அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லா சக்திகளும் எங்க பாபாவுடைய துணை இருக்குதோ அங்க எல்லா சக்தியும் வந்துடும். எல்லா சக்தியும் இருக்கனால எப்பவுமே தன்னை அனைத்தும் நிரம்பிய பணக்காரராகவும் திருப்தியானவராகவும் நிரம்பியவராகவும் இல்லையா, நிரம்பியவராகவும் அனைத்தும் நிரம்பியவராக தன்னை ஒரு முழுமையானவராக அனுபவம் செய்வாங்க. ஒரு பாபா நினைவு அவ்வளவுதான். அதுதான் பாண்டவர்களுக்கு துணையாக கிருஷ்ணர் மட்டும்தான். ஆனா கௌரவர்களுக்கு கிருஷ்ணருடைய எல்லா படையும், எல்லா படையும் இருந்தாலும் கிருஷ்ணர் இல்லைன்னா அவங்களுக்கு திருப்தி இருக்காது. கிருஷ்ணர் இல்லாத இடத்துல திருப்தி இருக்காது. கிருஷ்ணர் மட்டும் இருந்து மத்த எதுவுமே இல்லாட்டினாலும் பாண்டவர்கள் திருப்தியா இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யுத்தம், அந்த மகாபாரத யுத்தத்துல ஒவ்வொரு நாள் இரவும் இங்கேயும் இழப்பு இருக்கும். பாண்டவர்கள் பக்கமும் கௌரவர்கள் மட்டும் இழப்பு இருக்கும். ஆனா கௌரவர்கள் அதை நினைச்சு டென்ஷன் ஆவாங்க நைட்டு ஃபுல்லா. பாண்டவர்கள் நிம்மதியா தூங்குவாங்க இல்லையா. அப்படின்னா அப்ப எப்பவுமே திருப்தியா முழுமையானவராக அனுபவம் ஆகுது சிவபாபா துணை இருக்கும் பொழுது, அவரோட எப்பவுமே இணைந்த சொரூபத்துல இருக்கும்போது. அதனால அவங்களுக்கு பலவீனமே ஏற்படாது. யார் மேலும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் கரெக்டா நடக்குது. அதனால அவங்க எப்பவுமே தன்னை முழுமையானவர்களாகவே அனுபவம் செய்வாங்க. ஐயோ இது இருந்தா நல்லா இருந்திருக்குமா, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமா, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, இந்த கம்ப்ளைண்டே இருக்காது. ஏன் என்ன எப்படி இந்த வரிசை கேள்வி வரிசையே முடிஞ்சிடும். எல்லாம் கரெக்டா நடக்கும். முடிஞ்சு போச்சு. சோ பாபாவுக்கு துணையாக யார் இருக்கிறாங்களோ பாபாவுடைய காரியத்துல அவங்க கூடவே பாபா எப்பயுமே போவார். பாபா யாரு, சேவாதாரி. பாபா எப்படியோ அப்படியே நான் சுப்ரசனர் இல்லையா. சோ அந்த மாதிரி பாபாவுக்கு துணைவனா யாரு இருக்கிறாங்களோ, பாபாவுடைய ஈஸ்வரிய சேவையில இருக்கிறாங்களோ மூழ்கி அவங்க கூடவே பாபா இருப்பாரு. பாபா நான் சொன்னா எங்க போனாலும் என் குழந்தை என் கூடவே வருது, எனக்கு சமமான குழந்தை தாதி பத்தி சொன்னார் இல்லையா. சாப்ப அதான் அர்ஜுனாரீஸ்வரர், பாபா வேற நான் வேற இல்ல, ரெண்டு பேரும் இணைஞ்சே இருக்கிறோம். பாபா எல்லாமே கரெக்டா பாப்பாரு இல்லையா, கர்மத்தின் விதிப்படி கரெக்டா நடக்குதுன்னு பாப்பேன். அப்படியே இருப்பான். ஸ்லோகன் இதுல கண்களில் ஒளி உள்ளடங்கி இருக்கிற மாதிரி புத்தியில தந்தையின் நினைவு உள்ளிருக்கணும்னு போட்டிருக்க. அது ஆக்சுவலா வந்து கண்கள்ல ஒளி நிறைந்து இருப்பது போல புத்தியில தந்தையின் நினைவு நிறைஞ்சிருக்கணும், அதுதான் கரெக்ட் இல்லையா. கண்கள்ல அந்த பார்வை வந்து ஒளின்னுவாங்க இல்லையா, கண்ணுனா பார்வை இருப்பான். அந்த மாதிரி பாபா குழந்தைங்க புத்தினா அதுல அப்பா நினைவு மட்டும்தான் இருக்கும், நிரம்பி இருக்கும். அம்மாவுடைய மகா வாக்கியம் மாத்தேஸ்வரி ஜெகதம்பாவின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். ஞான வள்ளலின் மூலமா கிடைச்சிருக்கிற புது ஞானத்தின் முக்கிய குறிப்பு பாபா கொடுக்கிறது புத்தம் புது ஞானம் இல்லையா. அதுல மறக்க கூடாத முக்கியமான பாயிண்ட்ஸ், மைண்ட் எப்பவுமே இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, மனித ஆத்மாக்களாகிய நாம முதல்ல எந்த முக்கியமான குறிப்பை புத்தியில வச்சுக்கணும்னா, ரொம்ப கவனம் கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு சொல்லி கொடுக்கிறது யாருங்கிறது தான் மெயின். நான் யாருடைய மாணவன், முரளியில தேவி சொல்லி கொடுக்கிறாரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம், 24 மணி நேரத்துல அந்த ரெண்டு மணி நேரம் முடிஞ்ச பிறகு ஃபுல்லா பிராக்டிக்கல் தான், அது சம்பந்தப்பட்ட டெஸ்ட் தான், எல்லாத்திலயும் பாஸ் ஆகணும். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்கறது யாரு, இறைவன். எவ்வளவு உயர்ந்த ஸ்கூல் இது இல்லையா. எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது யாருன்றது எப்பவுமே மறக்க கூடாது, கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்வயம் பகவான் சொல்லிக் கொடுக்கிற இதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். முக்கியமான ஞாபகம் இருக்க வேண்டிய முதல் விஷயம்னா, எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது கடவுள், கடவுள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம எல்லோரும் மனித ஆத்மாக்கள், எல்லாரும் மனித ஆத்மாக்கள் தான். தந்தை ஒரே ஒருத்தர் தான் பரமபிதா பரமாத்மா, அவர் தான் தந்தை, ஒருத்தர் தான் தந்தை. அதனால ஆத்மா பரமாத்மாவா ஆக முடியாது, ஆத்மா வேற பரமாத்மா வேற, குழந்தைங்க வேற அப்பா வேற, குழந்தைங்க அப்பாவும் எப்படி ஒன்னா இருக்க முடியும். மூணாவது, இறைவன் எல்லை இல்லாதவரும் கிடையாது, எல்லாத்திலையும் இருக்கிறதும் கிடையாது. அவருடைய முதல முடிவும் பார்க்க முடியாது, யாரு பார்த்தா இறைவனுடைய முதல முடிவும் அப்படின்வாங்க, அப்படி கிடையாது. அவர் ஒரு சின்ன பிள்ளையா தான் இருக்கிறார், அவர் எல்லா இடத்துல எல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு எல்லாம் இல்ல. இந்த ஞானத்தை புத்தியில பதிய வைக்கணும், நம்ம புத்தியில பதிஞ்சாதான் மத்தவங்களுக்கும் நாம பதிய வைக்க முடியும். ஏழு நாள் கோர்ஸ் கொடுத்து முடிக்கும் போது அவங்களுடைய புத்தியில இதெல்லாம் பதிஞ்சிருக்கும், அந்த மாதிரி நாம சொல்லணும். மற்ற எல்லாத்தையும் விட நம்ம ஞானம் தனிப்பட்டது, புத்தம் புதியது. உலகத்தினர் சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட மட்டும்தான் கடவுள் ஞானம் இருக்கா, எங்க கிட்டயும் தான் இருக்குது. அப்ப கேளுங்க, அப்படியா, என்ன ஞானம் அங்க இருக்குது? கடவுள் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவா அவருடைய ஞானம். பரமாத்மா சொல்றாரு என் ஞானம் என் மூலமா மட்டும்தான் கிடைக்குது, மத்தவங்க மூலமா கிடைக்காது. நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் எல்லா இடத்துல நிரம்பி இருக்கிறேன்னு. சூப்பர் பாயிண்ட்ல என்னை பற்றிய ஞானத்தை நான் தான் சொல்ல முடியும், மத்தவங்க எப்படி சொல்ல முடியும், யாருமே என்ன பார்த்தது இல்லையே. எப்படி வக்கீல் படிப்பு வக்கீல் மூலமாக, மருத்துவ படிப்பு மருத்துவர் மூலமாக நாம கத்துக்கிறோம். அதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய வக்கீல் நிறைய டாக்டர் இருக்கனால ஒருத்தரால சொல்லி கொடுக்க முடியலன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம கத்துக்கலாம். ஆனா இந்த ஈஸ்வர ஞானம் ஒரு பரமாத்மாவை தவிர வேற எந்த மனுஷனும் கத்து கொடுக்க முடியாது. ஏன்னா யார்கிட்ட இந்த ஞானமும் கிடையாது. அவங்க எந்த ஆத்மாவானாலும் இருக்கட்டும், சாது சன்னியாசியா இருக்கட்டும் பெரிய மகாத்மாவா இருக்கட்டும், யாராலும் இந்த ஞானத்தை கத்துக் கொடுக்க முடியாது. ஏன்னா யாருக்கிட்ட இந்த ஞானம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி பரமாத்மா ஞானம் இவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்ல முடியும். நாலாவது பாயிண்ட், ஒவ்வொரு யுகத்திலும் பரமாத்மா வர்றதுக்கு இது மெயினா வந்து பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கும்போது எந்த பாயிண்ட் முக்கியமா சொல்லணும்ன்ற விஷயத்தான் மெயினா சொல்றாங்க. மம்மா ஒவ்வொரு யுகத்திலும் பரமாத்மா வர்றது கிடையாது, நீங்க எந்த விதத்துல வேணாலும் சொல்லுங்க, ஆனா இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா வந்துடணும்ன்றாங்க. ஒவ்வொரு யுகத்திலும் பரமாத்மா வர்றது கிடையாது, முழு கல்பத்திலும் ஒரே தடவை இந்த சங்கம் யுகத்துலதான் வர. இப்ப இது கூட வேதத்தை வச்சு கூட சொல்லலாம். நரசிம்மாவதாரத்துல பாத்தீங்கன்னா இரவுக்கும் பகலுக்கும் இடையில, அப்ப சத்தியுகத்திரேதாகம் ரெண்டுமே பகல், துவாபர கலியுகம் ரெண்டுமே இரவு. சோ இது ரெண்டும் சந்திக்கிற இடம் சங்கமயுகம். அங்கதான் இறைவன் வர்றாரு, ஒரே ஒரு சங்கமயுகத்துலதான் வர்றாரு. எந்த சங்கமயுகம்? கலியுகமும் சத்தியுகமும் சந்திக்கிற அந்த சங்கமயுகத்துல வர. ஏன்னா அப்பதான் வந்து அதர்மம் தலைவிரிச்சு ஆடுது. சோ அந்த அநேக அதர்மங்களை அழிக்கிறதுக்காக ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை, அந்த சத்திய தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக வர்றார். அப்படி இருக்கும்போது யுக யுகமா அவர் வர்றாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு யுகத்திலையும் ஒன்னும் அதர்மம் தலைவிரிச்சு ஆடல. அடுத்த விஷயம், கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்னு சொல்லிட்டாங்க, அந்த ஸ்ரீகிருஷ்ணர் துவாபர யுகத்துல வராருன்னு வேற சொல்றாங்க. ஆனா நமக்கு தெரியும், புரிய வைக்கணும், பகவான் கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் கிடையாது, அந்த ஸ்ரீகிருஷ்ணர் துவாபர யுகத்துக்கு வர்றதும் கிடையாது. சிவ பரமாத்மா தான் உண்மையின் கீதையின் பகவான். அவரு சங்கமயுகத்துல வந்து இந்த ஞானத்தை சொன்னாரு அப்படின்னு புரிய வைக்கணும் இல்லையா. ஸ்ரீகிருஷ்ணரும் துவாபரகத்துல வரல, சிவ பாபாவும் துவாபரகத்துல வரல. அடுத்தது, குரு இல்லாமல் காரிருள் எப்படி வந்தது, அந்த குரு யார்? மனித சிருஷ்டியின் தலைகீழான மரம் எப்படி இருக்கு? நாம நம்முடைய ஐந்து விகாரங்கள் மேல எப்படி வெற்றி அடையிறது? சோ இது எல்லாம் வந்து ஒண்ணு புரிய வைக்கிறது, இன்னொன்னு நமக்குள்ளே அசை போட்டுட்டு இருக்குது ஞான சிந்தனை பண்றதுக்கு தேவையான கேள்விகள். இப்ப எந்த குரு வந்தா காரிருள் போகும்? சத்குரு சிவபாபா வந்தாதான் இல்லையா. அதே மாதிரி மனித சிருஷ்டின் தலைகீழான மரம் எங்க இருக்குது, அதை பற்றி நம்ம புரிய வைக்கணும், பரந்தாமத்துல இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஐந்து விகாரங்கள் மேல எப்படி வெற்றி அடைகிறது? அது எப்படி வெற்றி அடைய முடியும்? அது மைண்ட்ல இருக்கும். எப்படி எல்லாம் வெற்றி அடைய முடியும், என்னென்ன யுக்தி எல்லாம் யூஸ் பண்ண முடியும் செக் பண்ணுங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த 5 விகாரம் இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நெட் மூலமா தான் வருது. அதுல யூடியூப்ல பாபாவுடைய ஞானத்தை பார்க்கும் போது வந்து ரிலேட்டட்ல நிறைய மோசமான வீடியோஸ் எல்லாம் வந்துருது, எப்படியாவது வந்துருது. சோ அதுல போய் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். சோ அப்ப நம்ம செக் பண்ணணும் இந்த 5 விகாரங்கள் எப்படி எப்படி இதுல இருந்து தப்பிக்கலாம். நீங்க சும்மா யூடியூப் ஹோம் பேஜ் திறந்தாலே நிறைய தப்பான வீடியோக்கள் தான் வரும். அப்ப வீண் வீடியோக்களும் வரும், விகார வீடியோக்களும் வரும். அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி? சோ அதுக்கு எப்படி உருவாக்கலாம்? நீங்க உங்களோட அக்கௌண்ட் இருக்குதுன்னா அந்த டேஷ்போர்டு இருக்கும் இல்லையா, அதை நீங்க புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். புக் மார்க் பண்ணி வச்சீங்கன்னா புக் மார்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா டேஷ்போர்டுக்கு போயிடும். ஜென்ரல் வீடியோஸ் வேற எதுவுமே வராது. சோ அதுல உங்களுடைய வீடியோவை நீங்க பாத்துக்கலாம். அதுல நீங்க வந்து லைக் வீடியோஸ் ஃபேவரட் வீடியோஸ் வச்சீங்கன்னா அது பாக்கலாம். அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் மட்டுமே வரும். சோ அது மாதிரி ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்கணும். ஏன்னா அது மாதிரி அந்த சின்ன 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 மனது சலனம் அடையும் போதுதான் அப்படியே போய் விகாரத்துக்கு அழிச்சிட்டு போயிடும். அப்புறம் எப்படி வெற்றி அடையிறது இல்லையா? சோ அதை செக் பண்ணணும். அடுத்தது, ஆனா இப்ப அந்த பிரச்சனை இல்லாத மாதிரி பிளாக்ல பாபா போட வச்சுட்டாரு, அதுக்காக தான் போட வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிளாக்ல இருந்து பிளாக் விட்டு வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? ஏன்னா முரளியை விட பக்காவா வேற என்ன இருக்குது? முரளியதே போதும் இல்லையா? பாட்டு கேட்கறதுக்கு இது ஒண்ணும் பக்தி மார்க்கும் கிடையாது. சோ இது அதுக்குதான் பாபா இந்த ஏற்பாடு பண்ணிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிளாக்ல கூட சில சமயம் விளம்பரத்துல கூட ஏதாவது வந்தாலும் வரலாம், ஆனா பெய்டு சைட்ல அதுவுமே கிடையாது. டைரக்டா முரளி ஆடியோ ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இதே தான் இருக்கும். சரி, அடுத்தது 6வது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அதே பாண்டவ சேனையின் நாம தான். ஏன்னா நம்ம கூட சாட்சாத் பரமாத்மாவே இருக்கிறாரு, அவருக்குத்தான் வெற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? எந்த பாண்டவர்களோட பரமாத்மாவே இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் வெற்றி. பண்ண தொட்டதெல்லாம் வெற்றி, அதை திரும்ப திரும்ப பாபா ஞாபகப்படுத்தி சொல்றாரு. நேற்று வானில கூட இல்லையா, நான் வெற்றி மணி மாலையில வர்றவன், அது ஞாபகம் இருக்கட்டும். பாபா கழுத்து மாலை ஆனவன்னா வேற எந்த மனுஷனுடைய கழுத்திலயும் மாலை ஆக மாட்டேன், எந்த பற்றிலயும் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அடுத்தது பாபா சொல்றது இல்ல, பரமாத்மா எங்க இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல தர்மம் எங்க இருக்குதோ அங்க ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பார். ஸ்ரீகிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ அங்க வெற்றி இருக்கும். இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு, எங்க சேவை செய்றீங்களோ அங்க நான் இருப்பேன், துணைவனா இருப்பேன், அங்க கண்டிப்பா வெற்றி அடையும். அதாவது பாபா சொல்ற மாதிரி சுயநலமற்ற சேவையா இருக்கணும். அடுத்தது பாபா சொல்றாரு 7வது, பரமாத்மா சர்வ சக்திவான் இருக்கிறாருன்னா யாரு அந்த பரமாத்மாவை யாரு பரமாத்மாவுடைய துணையிலே முழுசா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரமாத்மா மூலமாக டபுள் கிரீடம் கிடைக்குது, ஒளி கிரீடம் மட்டும் சக்தியின் கிரீடம். இப்ப இந்த அனைத்து விஷயங்களையும் புத்தியில வைக்கணும், இதுக்குத்தான் ஞானம்னு சொல்லப்படுது. சம சூப்பர் பாயிண்ட். புத்தியில வச்சிருக்கிறவங்க தான் ஞானி. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இது மாதிரி நம்ம மற்ற பாயிண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம் இல்லையா, மற்ற ஞானம் சுய புருஷார்த்தத்துக்கான பாயிண்ட்ஸாவே கூட எடுத்துக்கலாம். சோ அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும், அதுதான் மெயின். சரி, சோ ஒரு பாபாவுடைய துணையில மட்டும் இருக்கிறவங்களுக்கு தான் பாபா ஒளியும் சக்தியும் கொடுக்குற, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒரு பாபாவுடைய முழுமையான துணை, எப்பவுமே அவர் கையை விடாம இருந்தீங்கன்னா ஒலி மற்றும் சக்தியின் கிரீடம், அதாவது லைட்டர்ஸ் மைட்டர்ஸா ஆகுறீங்க, அதாவது பாபாவோடு இணைந்த ஸ்வரூபத்துல நான் புள்ளி பாபா புள்ளி ரெண்டு புள்ளியும் இணைஞ்சு இருக்கிறோம் அப்படின்ற நினைவு மட்டும் இருந்தாலே உங்களை சுத்தி என்ன ஆகும், தூய்மையின் அதிர்வலைகள் தான் பரவும், சக்தியின் அதிர்வலைகள் பரவும். சோ இத புத்தியில வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அடுத்தது 2வது பாயிண்ட், துக்கம் நிறைந்தவர் மற்றும் குஷி நிறைந்தவர் ஆகிறதுக்கு என்ன அஸ்திவாரம், அதோட அஸ்திவாரம் என்ன? துக்கம் நிறைஞ்சவர் ஆகிறதுக்கு காரணம் என்ன, குஷி நிறைஞ்சவர் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அல்லது அதிர்ஷ்டம் நிறைஞ்சவர் ஆகிறது காரணம் என்ன, துரதிர்ஷ்டம் நிறைஞ்சவர் ஆகிறது காரணம் என்னன்னு கூட சொல்லலாம். துக்கம் நிறைஞ்சவர் குஷி நிறைஞ்சவர், இந்த ரெண்டு வார்த்தை எதன் ஆதாரத்துல இருக்குது? குஷி நிறைஞ்சவரை நம்மளை மாற்றக்கூடியவர் பாபா பரமாத்மா, துக்கம் நிறைஞ்சவரை ஆக்கக்கூடியது நம்மளேதான், நம்மளை துக்கமுடையவர்களாக ஆக்கிக்கிறது. மனிதர்கள் சதா குஷியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பாக்கியம் இருக்குதுன்னு சொல்றாங்க. எப்ப மனிதர்கள் தன்னை துக்கமா உணர்றாங்களோ அப்ப அவங்க தன்னை அதிர்ஷ்டமற்றவர்களாக நினைக்கிறாங்க. குஷி நிறைஞ்சவங்களை அவங்க அதிர்ஷ்டசாலிப்பா அப்படின்னு சொல்றாங்க, பாக்கியம் நல்ல பாக்கியசாலி அப்படின்ட்டு. குஷியா இருக்கும்பொழுது தன்னை பாக்கியசாலின்னு நினைக்கிறாங்க, துக்கமா இருக்கும்பொழுது நான் தொட்டதெல்லாம் இப்படிதான் இருக்கு, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, துரதிர்ஷ்டசாலியா நினைக்கிறாங்க. இவங்க சுகத்தை அனுபவம் பண்றதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க, ஆனா எல்லா முயற்சியும் கடைசியில துக்கத்தின் பக்கத்தை நோக்கி தான் அழைச்சிட்டு போகுது. எப்ப உலகத்துல அதிகமா துக்கம் ஏற்படுதோ அந்த நேரம் தான் பரமாத்மா மறைமுகமான ரூபத்துல வந்து தன்னுடைய ஈஸ்வரிய யோக சக்தியின் மூலமாக தெய்வீக உலகத்தின் ஸ்தாபனை செய்யறாரு. எல்லா மனித ஆத்மாக்களையும் சிறந்த அதிர்ஷ்டம் உடையவரா ஆக்குறாரு. நல்லது, துக்கம் நிறைஞ்சவரா குஷி நிறைஞ்சவரா பரமாத்மா தான் ஆக்கிறாருன்னு நாம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிறது முட்டாள்தனம், மூர்க்கத்தனம். பரமாத்மா நம்மள குஷி நிறைஞ்சவரா தான் ஆக்கிறார், ஆனா அந்த பாக்கியத்தை கெடுத்துக்கிறதோ சீராக்குறதோ நம்மளுடைய கர்மத்தின் ஆதாரத்துலதான் இருக்குது, மனிதர்களுடைய சமஸ்காரத்தின் ஆதாரத்துலதான் இருக்குது. எப்படி பாவ புண்ணியத்தின் சமஸ்காரம் இருக்குதோ அப்படி அதிர்ஷ்டம் உருவாகுது. ஆனா மனிதர்கள் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்காத காரணத்தினால பரமாத்மா மேல குற்றம் சாட்டுறாங்க. இப்ப பாருங்க, மனிதர்கள் தன்னை குஷியா வச்சுக்கிறதுக்காக எவ்வளவு தவறான மாயையின் வழிகளை உருவாக்குறாங்க. அந்த மாயினால தன்னை குஷியா நினைச்சுக்கிறாங்க. சிலர் மாயையை சந்நியாசம் செஞ்சு மாயையிலிருந்து விடுபடுறதுனால தன்னையே சுகமானவர்களாக புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஆக்சுவலா லைன் நடுவுல வர வேண்டிய லைன் கடைசியில வந்துருச்சு. சரி, அம்மா சொல்றாங்க குஷி நிறைந்தவர் அல்லது பாக்கியம் நிறைந்தவர், துக்கம் நிறைந்தவர் அல்லது துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டையுமே இறைவன் தான் பண்றாரு, சுகத்தையும் அவர் தான் கொடுக்கிறார் துக்கத்தையும் அவர் தான் கொடுக்கிறார்ன்றது உண்மையிலே தப்பு, அவங்களுக்கு புரியல. சுகத்தை மட்டும்தான் இறைவன் கொடுக்கிறார், சுகத்துக்கான வழியத்தான் இறைவன் கொடுக்கிறார், துக்கத்துக்கான வழிய நீங்களே தேடிக்கிறீங்க இல்லையா. மனிதர்கள் சுகத்துக்காக என்னென்னமோ வழியை உருவாக்குறாங்க, மாயைய பிடிச்சி மாயைய பலவிதமான மாயையை உருவாக்குறாங்க தன்னை குஷியா வச்சுக்கிறதுக்காக. ஆனா சிலர் அந்த மாயை சந்நியாசம் செஞ்சு மாயிலிருந்து தப்பிச்சு தன்னை சுகமா இருக்கிறதா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எந்த வழிய ஃபாலோ பண்ணாலும் கடைசியில அவங்க துக்க நிறைந்த கழிவத்துலதான் வந்து நிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாமே கலியுகத்தின் இறுதியில துக்கத்தின் உச்சத்துல இருக்கும்போதுதான் பாபா வந்துறாரு மறைமுகமான வேஷத்துல வந்து, சுகம் நிறைந்த தெய்வீக உலகத்தை சொர்க்கத்தை படைக்கிற அங்க போறதுக்கு நம்மள தகுதி உடையவர்களாக அதிர்ஷ்டம் நிறைஞ்சவராக ஆக்குற. அவருடைய வழிபடி நடக்கணும், அதை விட்டுட்டு கடவுளேதான் சுகம் நிறைஞ்சராவும் துக்கம் நிறைஞ்சராம ஆக்குறாருன்னு சொல்றது தப்பு. இந்த ரகசியம் புரியாததுனால அப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு அம்மா சொல்லி முரளியும் முடிச்சிட்டாங்க. சரி, முரளி ரிஷன் உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னா நிரந்தரமா ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். ஒரு ஒரு அடியிலயும் ஸ்ரீமத் கேட்டு கேட்டு நடக்கணும். அப்பதான் லட்சுமி நாராயணனுக்கு ஈக்குவல் ஆகும். ஏன் இந்த பசுவின் வாய் கௌமுகி நினைவு சின்னம் வச்சிருக்கிறாங்கன்னா, தாய்மார்கள் உங்கள் வாய் மூலமாக ஞான அமிர்தம் வெளிப்படுறதுடைய நினைவு, இதன் மூலமா தான் முழு உலகத்துக்கும் நன்மை உண்டாகுது. ஏன்னா தாய்மார்கள் தலையில தான் பாபா ஞான கலசத்தை வைக்கிறாரு. எல்லா மனித ஆத்மாக்களும் இப்ப துக்கத்துல இருக்கிறதுனால மாயக்கிட்ட ஏமாந்துட்டு இருக்கிறதுனால வாங்கப்பா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அது யாருப்பா, அந்த கடவுள் யாரு, அவர் வந்து அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு, வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஆனா போய் தலை வணங்குறாங்க, சிவன் சில முன்னாடி தலை வணங்குறாங்க, லட்சுமி நாராயணன் சில முன்னாடி தலை வணங்குறாங்க, கௌமுகி முன்னாடியும் தலை வணங்குறாங்க. யாருடைய தொழிலும் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பல படிக்கட்டு ஏறி போய். ஏன் கடவுளையே கூப்பிடுறாங்க புத்தி கொடுங்க அப்படின்ட்டு? ஏன்னா இப்ப புத்தியற்றவர்களா இருக்கிறாங்களா, ஏன் கடவுளை கூப்பிடுறாங்கன்னா அவரு தானே அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. சோ மூன்று தந்தை பற்றிய அறிமுகத்தை கொடுங்க. எல்லோருக்கும் மூணு தந்தை, ஒன்னு ஆத்மாவின் தந்தை, இன்னொன்னு சாக்கார உடலின் தந்தை, இன்னொன்னு மனித சிருஷ்டியின் தந்தை பிரஜாபிதா பிரம்மா. சோ ஞான கண் இல்லாதவர்களுக்கு வழி கொடுத்தீங்கன்னா நாங்க நீங்க சொல்ற மாதிரியே நடப்போம்னு பக்தர்கள் சொல்றாங்க. பரந்தாமத்துல இருந்து ஆத்மா இங்க வந்து உடலை எடுக்குது காரியம் செய்யறதுக்காக. ஆனா அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகிய ஒரு சிவபாபா நினைச்சா மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை அடைய முடியும். மற்றபடி பிரம்மா விஷ்ணு சங்கர் உட்பட யாராலையும் ஆஸ்தி கொடுக்க முடியாது. அவங்க எல்லாமே இறைவனுடைய படைப்புகள், படைப்பு கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்காது, படைப்பவர் கிட்ட இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கும். சோ முதல்ல சொர்க்கத்தை படைக்கிற அப்பாவை பத்தி புரிய வைங்க, அது தெரியாதனால்தான் பக்தி மார்க்கத்துல ஏமாந்துட்டு இருந்தீங்க. சொர்க்கமும் சுகமே சுகமா இருக்கும், ஆனா இங்க வெறும் துக்கம் தான் இருக்குது. காரணம் இந்த பூமி அழுக்கா இருக்குது, விகார சாக்கடையில மூழ்கி இருக்குது. ஒரு காலத்துல தூய்மையான இல்லற ஆசிரமமா இருந்த பாரத பூமி இன்னைக்கு இல்லற அதர்மமாயிடுச்சு. ரொம்ப நாள் என்னை பிரிஞ்சு என்கிட்ட இருந்த சக்தி எல்லாத்தையும் இழந்து நோயாளிய ஏழையா ஆகிட்டீங்க, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாதவர்களாக. சோ இப்ப நீங்க என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா என் நினைவில மூழ்கி இருக்கிற முயற்சி செய்யுங்க. சோ நாம சிவபாபாவை அப்பாவா நினைவு செய்யறோம், அப்பாவா ஏத்துக்கிறோம், அவருடைய வழிப்படி அவருடைய நினைவுல மூழ்கி மாயின் மீது வெற்றி அடைந்து மாயஜி ஜெகஜித் ஆகிறோம். இந்த சக்கரமே வெற்றி தோல்விக்கான விளையாட்டு அப்படிங்கறத புரிய வைக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டாதான் சக்கரவர்த்தி ராஜாவா ஆக முடியும். ராஜயோகத்தை ஹடயோகிகள் யாருமே கத்துக் கொடுக்க முடியாது. எல்லோரும் ராவணனுடைய வழிப்படி நடந்து கீழானவர்களாக ஆகிட்டாங்க. நமக்கு மட்டும்தான் ஸ்ரீமத் கிடைக்குது அப்படின்னா அதன்படி நடக்கணும். அந்த ஸ்ரீமத் படி தான் ஜெகதம்பா எல்லோருடைய ஆசையும் நிறைவேற்றினாங்க. மெயினே தூய்மைதான். தூய்மை ஆகாம தூய்மையான உலகத்தின் எஜமானரா ஆகவே முடியாது. சோ எல்லோருக்கும் புரிய வைங்க, தூய்மையுடைய முக்கியத்துவத்தை புரிய வைங்க. 21 பிறவிக்கான ஆஸ்தி இப்பதான் கிடைக்குது, அதனால இப்பவே தெரிஞ்சுக்கிட்டு உடனே முயற்சி செஞ்சு ஆஸ்தி அடையுங்க. இல்லட்டினா ஒருபொழுதும் சொர்க்கத்துக்கு வர முடியாது தூய்மை ஆகலன்னா. இங்க ராஜ்யத்தை அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், அப்பாவை நினைவு மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, கடைசி நிலை நல்லதாயிடும், நான் உங்களை சுகதாமத்துக்கு அனுப்பிடுறேன். அங்க வந்து துக்கமோ பக்தி சார்ந்த எந்த விஷயமுமே நடக்காது. ஆனா இந்த மாதிரி டைம்ல தூய்மை ஆக வேண்டிய இந்த சங்கம் யுகத்துல போய் காமத்தினால காமத்துக்காக கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. அதனால இப்ப தூய்மை ஆகு குழந்தை அப்படின்னு பாபா கட்டளை ஏற்றார். ஒரு சிவபாபா மட்டும்தான் பகவானை தவிர பிரம்மா விஷ்ணு சங்கர் உட்பட யாரையுமே பகவான் சொல்ல முடியாது. பாபாவுடைய வழிப்படி ஒவ்வொரு அடியும் நீங்க நடந்தீங்கன்னா தான் லட்சுமி நாராயணன் ஈக்குவலா ஆக முடியும். கண்டிப்பா தூய்மையா ஆகணும், அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்ப 21 பிறவிக்கான ராஜபாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். எவ்வளவு ஈஸியான விஷயம். மனிதர்கள் எல்லாம் அழுதுட்டு ஏமாந்துட்டு இருக்கிறாங்க பக்தியில, அவங்கள காப்பாத்துங்க 21 பிறவிக்கு. எல்லோர் மீதும் கருணை காட்டக்கூடியவர் ஒரு தந்தை தான். அவரு அவர் எப்படி கருணை காட்டுறாரு, அவர் கொடுக்கற இந்த ஞானம் துக்கத்துல இருந்து முழுசா விடுபடக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறார் ஞான கடலாகிய சிவபாபா. சோ எல்லோரையும் தூய்மை ஆக்க வேண்டியது உங்களுடைய கடமை, ஞான கங்கைகளாகிய உங்களுடைய கடமை. இந்த ஞானத்தை படிச்சு தேவதையாகுங்க. அடுத்தது வரதானத்துல பாபா சொல்றாரு, சர்வ சக்திவானுடைய துணை எங்க இருக்குதோ அவங்க தன்னை எப்பொழுதும் நிரம்பியவர்களாக அனுபவிச்சாங்க. இது ஆக்சுவலா நேத்தே வந்துச்சு இல்லையா. சோ எல்லா பிராப்திகளும் நிரம்பி இருக்கிறதா அனுபவம் செய்வாங்க, அதனால அவங்களுக்கு எந்த விதமான பலகீனமே இருக்காது, தைரியமா இருப்பாங்க. ஏன்னா எல்லா சக்தியும் இருக்குல்ல. சோ இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இந்த மாதிரி கம்ப்ளைனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாபாவுடைய துணையா யார் இருக்கிறாங்களோ அவங்க கூடவே பாபா எப்பவுமே இருக்காரு. ஸ்லோகன், கண்ணுல எப்பவும் ஒளி நிரம்பி இருக்கிற மாதிரி புத்தியில எப்பவும் பாபாவுடைய நினைவு நிரம்பி இருக்கணும். அப்புறம் மம்மாவுடைய மகா வாக்கியத்துல மம்மா சொல்றாங்க, முக்கியமான குறிப்புகள் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா, நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது பாபான்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நாம வேற ஆத்மா வேற பரமாத்மா வேற ஞாபகம் வச்சுக்கணும். இறைவன் எங்கும் நிறைந்தவரும் கிடையாது, எல்லையற்றவரும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஞானம் எல்லாத்துல இருந்தும் தனிப்பட்டது. மனிதர்கள்கிட்ட யாருக்கிட்டும் இந்த ஞானமே கிடையாது. ஒரு வக்கீல் படிப்பு வேணா ஒரு வக்கீலுக்கு பதில் இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கலாம், ஆனா இந்த ஞானம் தேவதையாக்கக்கூடிய ஞானம் இறைவன் மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். வேற யாரும் கத்துக் கொடுக்க முடியாது, ஏன்னா யாருக்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. அடுத்த விஷயம், ஒவ்வொரு யுகத்திலும் பரமாத்மா வர்றது கிடையாது, கல்பத்துக்கு ஒரே முறை தான் வர்றாரு. அப்பதான் அதர்வம் தலைவிரிச்சி ஆகிட்டு அதை அழிச்சு தூய்மையான இல்லற தர்மத்தை ஸ்தாபனம் செஞ்சுட்டு போறாரு இறைவன். எப்ப வர்றாரு? கலியுக இறுதியில. மற்றபடி துவாபர யுகத்துல சிவனும் வர்றது கிடையாது, கிருஷ்ணரும் வர்றது கிடையாது. அதை நீங்க நிரூபிக்கணும். சங்கம் யுகத்துலதான் வர்றாரு அப்படின்ட்டு. எந்த குரு வந்தா காரிருள் முற்றிலும் நீங்கிடும் அப்படின்னு புரிய வைக்கணும். தலைகீழான சிருஷ்டி மரம் எப்படி இருக்குது, எங்க இருக்குதுன்றத புரிய வைக்கணும். ஐந்து விகாரங்கள் மேல எப்படி வெற்றி அடையிறதுன்றது உங்க புத்தியில இருக்கணும். சிவபாபாவுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய அதே பாண்டவ சேனைகள் நாங்க அப்படின்ற போதை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா பரமாத்மாவுடைய துணையில இருக்கிற குழந்தைங்களுக்கு பரமாத்மா மூலமா ஒளியும் சக்தியும் பிராப்தி ஆகிட்டே இருக்கும், அனுபவம் ஆகிட்டே இருக்கும். இத புத்தியில வச்சுக்கிறதுக்கு தான் ஞானம். அடுத்தது, துக்கம் நிறைந்தவர் குஷி நிறைந்தவர்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுத்தையும் இறைவன் கொடுக்கிறாருன்னு தப்பா சொல்லிட்டாங்க. இறைவன் கொடுக்கறது கிடையாது. சுகத்துக்கான வழியை தான் இறைவன் கொடுக்கிறாரு. மனிதர்கள் அதை மீறும் பொழுது துக்கம் நிரம்பியவர்களாக ஆகிடுறாங்க. சோ ரெண்டுமே இறைவன் கொடுக்கிறான்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். இறைவன் இறுதியில தன்னுடைய ஞான யோக பலத்தின் மூலமாக புது உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. மனிதர்கள் வந்து குஷியா இருக்கிறதுக்காக பலவிதமான மாயின் வழிய உருவாக்குறாங்க. சிலர் அந்த மாயிக்கிட்ட இருந்து விடுபட்டு சுகமா இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா இவங்க உருவாக்குற எல்லா வழியும் என்ன ஆகுதுன்னா துக்கம் நிறைந்த இந்த கலியுகத்துக்கு தான் அழிச்சிட்டு வந்துருது. அதனால இப்ப நீங்க குஷி நிறைந்தவர் ஆகணும், பாபாவுடைய உயர்ந்தபடி நடக்கணும், வழிபடி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய கர்மத்தின் மீது சம்ஸ்காரத்தின் மீது கவனம் இருக்கணும். அதுல கவனம் கொடுங்க. அவ்வளவுதான். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. விஷயம் வருங்க.